எல்லாருக்கும் குஷியா இருக்கிறீங்களா? குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? 29/6/2018 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. மிக இனிய தந்தை நம்மளை அவருக்கு ஈக்குவலா மிக இனிமையா ஆக்குறதுக்காக வந்திருக்கிறார். நேற்று வாணி இனிமையா இருக்கிறத பத்தியே தான் இன்னைக்கு மாதிரியே தான் வருது. நீங்க தேவதைக்கு சமமா இனிமையானவர்களா ஆகணும், மற்றவங்களையும் ஆக்கணும். மற்றவங்களை எப்படி ஆக்குறது? நாம இனிமையா இருந்தா நம்ம கிட்ட தானாவே அவங்க இனிமையா தான் நடந்துப்பாங்க. அப்ப நம்ம எல்லோருக்கிட்ட இனிமையாவே எப்பவுமே நடந்துகிட்ட எப்பவுமே எல்லாருமே இனிமையாகவே மாறிடுவாங்க. நம்மளை பார்க்கும்போது அந்த ஒரு உந்துதல் கிடைக்கும், இஷாரா சைகை கிடைக்கும், நம்மளும் இந்த மாதிரி இருக்கும், சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்க, அதனாலதான் இவங்களை எல்லோருக்கும் பிடிக்குது, நம்மளும் அந்த மாதிரி இருந்தா எல்லோருக்கும் பிடிக்கும் இல்ல அப்படின்ற எண்ணம் வரும். அதனால அப்ப யோசிக்கணும், நாராயணன் எப்படி பாப்பார்? நாராயணன் ஒருத்தர் கிட்ட பேசினா அவருடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி என்னுடைய வார்த்தை இருக்குதா? மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணர் பேசும்போது அவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, பக்தி மார்க்கத்துடைய மகாபாரதத்திலேயே. சோ அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பக்தி மார்க்கத்துல ராமாயணத்துல ராமர் பேசுறது அவ்வளவு சூப்பரா இருக்கும், சீதை பேசுறது. சோ அந்த மாதிரி இனிமையா நான் பேசுறேன்னா செக் பண்ணுங்க, இனிமையானவரா நான் நடந்துக்கிறேன்னா? தன்னை காட்டுக்கு துரத்தின தன்னை காட்டுக்கு துரத்தினவங்களையே திட்டி பேச மாட்டார் ராமர். அப்ப பாரு, அவங்கள வந்து லக்ஷ்மணன் திட்டுறான், அப்ப கூட அவங்க நம்மளுடைய அம்மான்றத மறந்துட்டேன் நீன்னு அப்படியெல்லாம் திட்டக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அதே மாதிரி ராமருடைய அம்மா கூட அவங்கள திட்ட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இனிமையானவரா இருக்கு. அதாவது என்ன, எனக்கு துக்கம் கொடுக்கறவனுக்கு கூட நான் வெறுப்பு வார்த்தைகளை பயன்படுத்தாம இருக்கிறேன்னா, அதாவது அவங்க கிட்ட நேரடியா மட்டும் இல்ல அவங்களுக்கு பின்னாடி கூட அவங்களை பத்தி நான் தப்பா பேசாம இருக்கிறேன்னா செக் பண்ணுங்க. ஏன்னா இங்க நாராயணன் ஆகிட்டு இருக்கிறோம், ஆனா நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும். சாதாரண மனுஷனா வெடிச்சு சிதறிடுவான், அந்த மாதிரி சூழ்நிலை தான் வரும். ஆனா நான் நாராயணன் ஆகிற பாதையை நோக்கி போனோம் அப்படின்னா பாபா சொல்ற மாதிரி இனிமையா நடந்துகிட்டு இருந்தாதான் முன்னேறி போவீங்க, இல்லைன்னா பின்னாடி வந்துடுவீங்க. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோட நீங்க ஹேண்டில் பண்றதை பார்த்து மற்றவங்களுக்கும் அந்த எண்ணம் வரும். அது அதுதான் மற்றவங்களையும் ஆக்குறது நம்ம நடத்தையின் மூலமாக. கேள்வி, சதா சுகமானவர்களாக ஆகுங்க அப்படின்ற வரதானம் பாபா எல்லோருக்கும் கொடுத்தா கூட யாருக்கு அது பிராப்தி ஆகுது? ஏன்னா பாபா கொடுக்கற வரதானம் எல்லோருக்கும் தான் கொடுக்கறாரு, ஆனா அது பிராப்தி அடையிறதுக்கு ஒரு விதி இருக்கு. அதே மாதிரி இல்லையா, அந்த வரதானம் முதல்ல நீங்க எடுத்துக்கணும். அவர் கொடுக்கறாருன்னா எடுத்துக்கிட்டீங்களா, நம்புறீங்களா, அதை நான் அடைஞ்சிட்டேன்னு நம்புறீங்களா, அப்படியே வாழறீங்களா, அப்படி இருந்தாதான் அந்த வரதானம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க சுகமானவர்களாக ஆகுங்க, நிரந்தர சுக நிறைந்தவரா ஆகுங்க அப்படின்னு வரம் கொடுக்கிறார். ஆனா அந்த அந்த வரம் யாருக்கு பிராப்தி ஆகுதுன்னா, யாரு பாபா கொடுக்கிற இந்த முரளியில வர ஞான ரத்தினங்கள் மேல ரொம்ப மதிப்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். சூப்பர் இல்லையா? இது மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை சுவாசம், எல்லாமே உணவு தண்ணி சுவாசம் எல்லாமே இந்த முரளி தான். அவ்வளவு மரியாதை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வரம். இந்த வரம் இல்ல பாபா கொடுத்த அனைத்து வரமுமே பிராப்தி ஆகுது. ஒவ்வொரு ரத்தினமும், ஒவ்வொரு ஞான ரத்தினமும், ஒவ்வொரு வார்த்தையும் பல கோடி மடங்கு நம்மள செல்வந்தர் ஆக்கக்கூடியது. குழந்தைகளாகிய நீங்க இந்த ரத்தினங்களை தாரணை செஞ்சு ரூப் பசந்த் ஆகுங்க. உங்க வாயிலிருந்து சதா இந்த ஞான ரத்தினம் மட்டுமே வெளிப்பட்டுட்டு இருந்துச்சுன்னா சதா சுகமானவர்கள் ஆகிடுவீங்க. எந்த குழந்தைங்க இனிமையானவர்களாக ஆகுறாங்களோ அவங்கள பார்த்துதான் பாபாவே குஷி அடையிறார். சதா சுகமானவர்களாக ஆகுங்கன்ற வரதானமும் கொடுக்கிறார். சதா சுக்கரஹோ அப்படின்னு சொல்ற குழந்தைகளாகிய நீங்கள் சதா உடல் ஆரோக்கியம் உள்ளவராகவும் சதா செல்வம் நிறைந்தவராகவும் ஆகிடுவீங்க. சமஸ்து பெறல. ஏன்னா பாபா சொல்றாரு, எந்த அளவுக்கு நினைவுலேயே இருக்கிறீங்களோ, பாபா நினைவுலேயே இருக்கிறீங்களோ, ஒளிப்புள்ளியா நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பாவங்கள் எரியும், நீண்ட ஆயுள், ஆரோக்கியமானவர்களாக ஆவீங்க. சோ யோகம் ஆரோக்கியத்துக்கு, ஞானம் செல்வத்துக்கு. செல்வம் இருந்தாதான் சுகம் வரும் இல்லையா? இப்ப எந்த அளவுக்கு இந்த ஞானத்திலே மூழ்கி, ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நல்ல பணக்கார வீட்டுல பிறக்கிற குழந்தையுடைய குணம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ அது உண்மையிலே என்னதான், இந்த குணம் இருக்கிறதுனாலதான் அது அங்க போய் பிறக்குது. அப்ப நாராயணன் வீட்டுல நாம பிறக்கணும் அப்படின்னா நம்ம குணம் எப்படி இருக்கணும்? நாராயணனுக்கு ஈக்குவலா அவ்வளவு இனிமையாகும். அது அப்ப நாராயணன் வீட்டுல நான் பிறக்கணும்ன்றது ஒரு ஞானம், அவருக்கு சமமா இனிமை ஆகணும்ன்றது ஒரு ஞானம், அதுக்கு இந்த கலியுகத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்றது ஒரு ஞானம். பாபா ஆஸ்தி இனிமையான வீடு, இந்த மூணுத்திலே மைண்ட் இருக்கணும்ன்றது ஞானம். கடவுளுடைய குழந்தைன்னா ஞானம், கடவுள்கிட்ட நேரடியா படிக்கிற மாணவன் தான் ஞானம். சோ இந்த ஞானம் எல்லாம் மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருந்தா நம்மளுடைய கேரக்டர் அப்படியே மாறிக்கிட்டே வரும். அந்த மாதிரி பணக்கார குடும்பத்துல ராஜ குடும்பத்துல பிறப்போம். சோ அதுதான் இந்த ஞானம். அப்ப உங்க வாயில ஞானத்தை தவிர வேற ஏதாவது வருதா செக் பண்ணும். மத்தவங்க எல்லாம் அஞ்ஞானத்துல சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சந்தோஷம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா சந்தோஷம். ஆனா நமக்கு ஞானத்தை தவிர எது கேட்டாலும் சந்தோஷம் கிடையாது. சாப்பிட்டீங்களான்னு கேட்டா கூட, ஏன் இப்ப எதுக்கு இது சம்பந்தம் இல்லாம வேற எதுவும் பேசுறாங்க, வீண் விஷயத்த பேசுறாங்களே, செக் பண்ணும் அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம அந்த அந்த சாதாரண கலியுக பழக்க வழக்கம் நம்மள வந்து பாபா விட்டு தூரம் அழைச்சிட்டு போயிடுது, ஆசிய விட்டு தூரம் அழைச்சிட்டு போயிடுது. எந்த நேரமும் வாயிலிருந்து மனசுல இருந்து இந்த ஞான ரத்தனம் மட்டும்தான் வெளிப்பட்டுட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு போனா கூட இதோ இப்ப பின்னாடி குருவி கச்சிச்சு, அப்ப சொர்க்கத்துல எப்படி கத்தும்? சோ இங்க இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சொர்க்கத்துடைய பொருளை தான் ஞாபகப்படுத்தணும், அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஞானத்தை தாரணை செய்யுங்க, இந்த ஞான ரத்தினத்தை தாரணை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க வாயிலிருந்து இந்த ரத்தினம் உள்ள எது போதோ அதை தான் வெளியே வந்துட்டே இருக்கும். அதுக்காக தான் டிவி பார்க்காம, நியூஸ் பேப்பர் படிக்காம, பக்கத்து விட்டு கதையை பேசாம, எதையும் பார்க்காம இருந்தாதான் இந்த ஞான ரத்தினம் உள்ள போகும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தூய்மையா வச்சுக்கணும். தூய்மையா வச்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? வேற எதுவுமே நினைக்காம இருக்கணும். அப்ப இது உள்ள போய் 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 வேலை செஞ்சு இது மட்டுமே வெளியில வர ஆரம்பிக்கணும். உங்களுடைய மனம் வழியாகவும் சரி, வாய் வழியாகவும் சரி, பார்வை வழியாகவும் சரி, வாய் வழியாகவும் சரி, அப்பதான் சதா சுகமானவர்களா ஆவீங்க. அப்ப என்ன ஆகும்? பயங்கர, அதாவது கலியுகத்துல இருக்கிற உணர்வே இருக்காது. ஏன்னா கலியுகத்துடைய எந்த தொடர்பும் கிடையாது. கலியுகத்துடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் மறக்கிறீங்க இந்த ஞானத்தை மட்டுமே கேட்டு கேட்டு. அப்ப பாபாவுக்கு ஈக்குவலா இனிமையானவர் ஆவீங்க பாத்தீங்களா? அப்பதான் பாபாவுக்கு விஷயங்களை பார்க்கும்போது அப்பதான் வரம் கொடுக்கிறார். என் குழந்தை நான் சொன்னது அப்படியே கேட்டு, இந்த உலகம் எவ்வளவு துக்கத்தை கொடுத்தாலும் என் குழந்தை யாருக்கும் திருப்பி துக்கத்தை கொடுக்காம சுகத்தை மட்டுமே கொடுக்குதுன்னு குஷி அடைவாரு. இதுதான் என் குழந்தை அப்படின்னு பெருமையா சொல்லுவார். அப்பதான் குழந்தை சதா சுகம் செல்வம் சாந்தி நிறைந்தவரா தூய்மையாக இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2000 வருஷம் முழு சொர்க்கத்தை அனுபவி, ஆரம்பத்திலே வா அப்படின்னு வரத்தை கொடுக்கிற. அப்ப ஆரம்பத்துல வந்து உடல் ஆரோக்கியமும் இருக்கும், சதா செல்வம் நிறைந்தவரா இருக்க. இங்க ஞானம் யோகம் ரெண்டுமே இருக்கணும். சோ சேவை தாரணை அதுவும் இருக்கணும். சேவை செய்யினாலும் இனிமைத்தன்மை இருந்தாதான் சேவை செய்ய முடியும். பாடல் வந்துவிட்டாய் என் மனதில் நீ, ஓம் சாந்தி. எவ்வளவு இனிமையான பாடல். இதை இயற்றியவர்கள் என்னமோ சினிமாக்காரங்க தான், ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்னே அவங்களுக்கு தெரியாது. யாரு வந்தா என் மனசுல, இது மாதிரி நிறைய தமிழ் பாட்டு கூட வந்திருக்கு, அது லவ் சாங்கா வரும். ஸோ தெரியல என் மனசுல வந்தது யாரு, என் மனவானில் வந்தது யார், என் இதயவாசலில் வந்தது யார் அப்படின்னு தெரியாமலே அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனா இனிமையான பாடல். நிறைய சினிமா பாட்டை வந்து நம்ம அப்படியே பாபாவுடைய ஞானமா நினைச்சு கேட்கும் போது சம சூப்பரா இருக்கும். ஸோ அந்த பாபாவோட வாழும்போது தான் நம்ம எல்லாத்தையும் பாபாவோட அப்படியே கன்வெர்ட் பண்ணுவோம். அது இல்லைன்னா சினிமா பாட்டாவே கேட்டுருவோம், அது விகாரமா உள்ள போயிடும். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணி உள்ள அனுப்பணும், இல்லைன்னா அனுப்பி அனுப்பாம விட்டுணும், அவ்வளவுதான். இனிமையான குழந்தைங்க, இந்த எல்லையற்ற நாடகத்துல உங்க பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறீங்க, எல்லையற்ற டிராமாவில எல்லையற்ற தந்தை கூட இப்ப நம்ம முன்னாடி வந்து அவருடைய பாட்டை நடிச்சிட்டு இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான டைம் இது இல்லையா? மீண்டும் காமராஜர் ஆட்சி வருமா, மீண்டும் காந்தி வருவாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறான். கடவுளே வந்திருக்கிறார், இவங்களோட யாருமே உயர்ந்தவங்க கிடையாது. அவரு முன்னாடி இருக்கிறோம், அந்த போதை இருக்கும் நமக்கு. இதுதான் பொன்னான யுகம் கூட இல்ல, வைரமான யுகம், வைரத்துக்கு சமமான யுகம். குழந்தைங்களோட அப்பாவும் நடிக்கிறார். இப்ப அந்த இனிய பாபா மட்டும்தான் உங்களுக்கு தென்படுறாரு. நீங்க திரும்புற பக்கம்லாம் உங்களுக்கு பாபா மட்டும்தான் தெரியறாரு. அந்த போதையிலே இருக்கிறீங்க, பாபா வந்துட்டாரு, பாபா வந்துட்டாரு. ஒரு பெரிய விஐபி, இப்ப ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்கன்னா அந்த அரசியல் கட்சியுடைய மிகப்பெரிய தலைவரு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கோ இதுக்கோ வந்து அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு. இங்க கடவுளே வந்துட்டார், தலைவனுக்கெல்லாம் மேலான தலைவனே வந்துட்டார். அதனால உங்களுக்கு குஷியில தலைகால் தெரியக்கூடாது, அப்படி இருக்கணும் அந்த போதை. வந்துட்டாரு, என் கூட இருக்கிறாரு, அந்த சந்தோஷம். ஆத்மா, ஆத்மாதான் கண்ணு மூலமா எல்லோரையும் பாக்குது. சோ இதை எதுக்கு பாபா சொல்றாரு? ஆத்ம பயிற்சிக்கு. இதுதான் பெரிய விஷயம். அதாவது பாபா பேசுறாரு, எதை பார்த்து பேசுறாரோ அது தானா அவர் வாயில வருது. ஆத்மா பாக்குது, ஏன்னா அவர் ஆத்மாவதான் பாக்குறாரு. அதனால சொல்றாரு, ஆத்மா கண்ணு மூலமா பாக்குது. யாரு முன்னாடி உட்கார்ந்தாலும் ஆத்மாவுக்கு தெரியும், கண்ணு மூலமா பாக்கும். அதே மாதிரி பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல குழந்தைங்க அவங்கள பார்த்து பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, உங்களை மிக மிக இனிமையானவர் ஆக்கிறதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க, இருக்கிறதுல மோசமா அந்த கல்வெஞ்சக்காரர்களே அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து திட்டுவாரு அடிக்கடி. அப்பவே பாபர் யுகத்திலே அவரு கல்வெஞ்சக்காரரா தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்ப உண்மையில மோசமாலும் கிடையாது, சும்மா கொஞ்சம் விகாரங்கள் என்டர் ஆக ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப விகாரத்தின் உச்சத்துல இருக்கிற குழந்தை பார்த்து பாபா சொல்றது, இனிமையான குழந்தைகளே, உன்னை மிக இனிமையாக்க வந்திருக்கிறேன். அதான் அவருடைய பாஷை. எப்படி சமசப்பரில் அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? நமக்கு துக்கம் கொடுக்கும் போது இனிமையா இருக்கிறீங்க, அவங்கள மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம பேசணும் உண்மையில. ஏன்னா பாபா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிறதே நாம தான். நம்மளையே இனிமையான குழந்தைகளேன்னு சொல்லி மிக மிக இனிமையானவரா ஆக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அதாவது நீ மோசமான குழந்தை உன்னை இனிமையாக்க வரேன்னு சொல்ல, நீ இனிமையான குழந்தை தான் உன்னை இன்னும் இனிமையாக்க வரேன். சமசப்பரில் அதான் பாபாவோட பாஷை. ஆனா மாயா அடுத்த லைன்ல உண்மை சொல்றாரு, மாயா உங்களை மிக கடுமையானவர் ஆக்கிட்டான். ஆனா நீங்க எவ்வளவு இனிமையானவரா இருந்தீங்க தெரியுமா? தேவ கோயிலுக்கு போகும் பொழுது உணர்றீங்கல்ல அந்த தேவதைகள் இனிமையானவர்கள். அதனாலதானே அந்த போதை இருக்குது. ஒருத்தன் வந்து வெளியில இந்த பெண்களை எல்லாம் இச்சையா பாக்குறவங்க கூட கோயிலுக்கு போகும்போது பார்க்க மாட்டான். அப்ப அது ஒரு புனிதமான இடம், அப்ப இனிமையானவர் இருக்கிற இடம். இந்த கடுமையான சமஸ்காரத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு அவனுக்கு தெரியுது. அப்ப உயிரோட்டமா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த தேவதை சிலைய பார்க்கும் போதே எவ்வளவு இனிய பார்வையோட பாக்குறான் யோசிச்சுப்பாங்க. எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் திருப்பதிக்கோ அல்லது எந்த கோயிலுக்கோ போய் அந்த தேவதைய பார்க்கும்போது எவ்வளவு அந்த பார்வை இல்லையா, எவ்வளவு இனிமை தன்மையோட பாக்குறான். எல்லா மதத்திலுமே நிலை இயேசு கிறிஸ்துவ பார்த்தாலும் சரி, இந்த இனிமைத்தன்மையோட உருகி பாக்குறாங்கல்ல. அப்ப சம சூப்பர் பாருங்களா, இப்ப நம்ம இனிமையா இருந்தா நம்ம கிட்ட இனிமையா தான் நடந்துப்பாங்க. அப்ப நீங்க இனிமையா அந்த தேவதையை பாக்குறீங்கன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க அப்படி இனிமைத்தன்மை உடையவங்க, அதனால அவங்க கிட்ட போனவனே உங்களுடைய பார்வை இனிமையா மாறி. எவ்வளவு சூப்பர் வாணி இல்லையா? எங்கேயாவது கோயில் திறந்திருந்தா தேவதைகளுடைய தரிசனம் செய்யறதுக்காக போறீங்க, கல்லுல தான் அந்த தேவதை சிலை செஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க இனிமைய இருந்துட்டு போயிருக்கிறாங்க இந்த பூமியை விட்டுன்னு உங்களுக்கு தெரியும், உணர்றீங்க. அதே மாதிரி சிவனுடைய ஆலயத்துக்கு போறீங்க, அவரும் மிக மிக இனிமையானவர், அவரும் கண்டிப்பா இருந்துட்டு போயிருக்கிறாரு. இனிமையிலும் இனிமையான தந்தை கண்டிப்பா பாரதத்துலதான் வந்திருக்கார். கோயில்ல யார் யாருடைய சிலையெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இதே பாரதத்துல வாழ்ந்துட்டு போனவங்க. சும்மா வாழ்ந்துட்டு போல, ஏதோ நன்மை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு மகிமை. அவங்கள பார்த்தா அப்படி ஒரு அந்த தரிசனம் கிடைக்கிறதுக்காக அப்படி கியூல நிக்கிறாங்க. அவ்வளவு இனிமையானவர்களா இருந்து மிக இனிமையான காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆனா இது யாருக்குமே தெரியாது, தேவதைகளையும் பத்தியும் தெரியாது, அப்பாவை பத்தியும் தெரியாது. இனிமையிலும் இனிமையான தந்தைய தெரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பா அவருடைய குழந்தைங்களா தான் இருப்பாங்க. சமஸ்தப்பரில் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்பாவை பத்தி தெரியும். ஒரு நடிகரை கலங்கப்படுத்தி ஒரு படம் எடுக்கிறாங்க, அப்ப அந்த நடிகருடைய பொண்ணு வந்து அப்படி துடிக்கிறாங்க, எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், எங்க அப்பாவுடைய உண்மையான கேரக்டர் தெரியுமா, எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படின்ட்டு. சோ கலியுகத்துல யாருமே நல்லவங்க கிடையாது. அப்ப நம்ம அப்பா எவ்வளவு கலங்கப்படுத்துறாங்க எல்லாரும், அப்பாவும் இல்ல ஒரு பக்கம் அவன் இவன்றாங்க, இல்லையா? அல்லாஹ் பெரியவன், பெரியவர்னு மரியாதையா சொல்லலாம், அதுனா பெரியவன் இல்லையா? இதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு தான் இந்த இனிமையான அப்பாவை பத்தி தெரியும். அதனால பரமபிதா பரமாத்மா எல்லோரையும் விட மிக மிக இனிமையானவர்னு கண்டிப்பா சொல்ல என் குழந்தை. அப்ப நம்ம பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கும் போது இத சொல்றோமா? சொல்றோமா? நல்லா யோசிச்சு பாருங்க, சொல்றோமா இல்ல? அவர் மிக மிக இனிமையானவர் கண்டிப்பா என் குழந்தை சொல்லும். ஏன்னா அப்பானாலே இனிமைத்தன்மை, அப்பானாலே அன்பு, அன்பே சிவன் பக்தர்கள் கூட சொல்றாங்க, அவங்களுக்கு அர்த்தம் தெரியாம சொல்றாங்க. பட் அர்த்தம் தெரிஞ்சு நீங்க ஏன் சொல்லல? சும்மா ஏழு நாள் குறைச்ச ஒரு இயந்திரத்தனமா சொல்றீங்க இல்லையா? அப்ப மிக மிக இனிமையானவர். அழகா பாருங்க, கிறிஸ்தவர்கள் ஆட்டோல எல்லாம் கடவுள் இயேசு உன்னை நேசிக்கிறார், அந்த உன்னை நேசிக்கிறார்ன்ற அந்த வார்த்தை வந்து புடிச்சு இழுக்குது. அதாவது மற்ற மதத்தை சார்ந்தவங்க கடவுளே இல்லைன்றவங்க கூட நேசிக்கிறாருன்னு இருக்குது என்னும் போது அவங்களை உதாசீனப்படுத்த முடியல இல்லையா, நேசிக்கிறாருன்றது. அப்ப நீங்க சொல்றீங்களா அவர் எவ்வளவு இனிமையானவர், நீங்க சொல்றீங்களா அவர் எதனால இனிமையானவர், நீங்க சொல்றீங்களா? சொன்னாதான் நீங்க குழந்தை உணர்ந்தா சொல்லுவீங்க. அதனாலதான் கோயில் கட்டி இருக்கிறாங்க. சொல்லுங்க, உங்களுடைய வேதனை எல்லாம் அவரை பார்த்த அந்த சிறைய பார்த்த உடனே மறைஞ்சு போயிடுதுன்னா அவர் எவ்வளவு இனிமையானவரா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல எதை பார்த்தாலும் நீங்க மற்ற போட்டோவை பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் போட்டோ பாருங்க, காந்தி போட்டோவை பாருங்க, உங்க மனசு அப்படியே சாந்தமாயிருதா? சரி, உலகத்துல பொதுவா அதிலும் குறிப்பா பாரதத்துல சிவபாபாவுடைய மகிமைதான் அதிகம் எல்லா இடத்துலயுமே, அதிலும் குறிப்பா பாரதத்துலன்ற. சிவகாசி விஸ்வநாத் கங்கா இப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அங்க போய் காசியில போய் வசிக்கவும் செய்யறாங்க. இந்த பிரம்மா பாபா கூட இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுத்தி வந்திருக்கிற, பக்தி பண்ணிருக்கிற. பாருங்க மனிதர்கள் சிவனுக்கு எவ்வளவு மகிமை செய்யறாங்க. இவங்க எல்லாருமே என்னுடைய இனிய குழந்தைங்க, பாபாவுக்கு தெரியும் நம்ம வீட்டின் குழந்தைங்க. அனைவருக்கும் நம்பர் வார் அவங்களுடைய பாகம் கிடைக்குது. ஆனா அனைவருடைய பார்வையும் ஹீரோ ஹீரோயின் பக்கமே செல்லும். இப்ப இந்த டிராமாவில யாரு ஹீரோ ஹீரோயினா இருக்கிறாங்களோ அவங்களுக்காக பாடுறாங்க. நீங்க தாயும் தந்தையும்னு இப்ப குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாம அந்த தாய் தந்தை முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், உலகத்தின் முன்னாடி கிடையாது. இவரு குப்தமானவர், ரகசியமானவர். இவருடைய பேரு அடையாளத்தை மறைய செஞ்சிட்டாங்க, சித்திரம் மட்டும்தான் இருக்குது, ஆனா அதன் மூலம் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது, முடியறது கிடையாது. ஏன்னா நிறைய சிவனுடைய பூஜாரிகள் இருக்கிறாங்க, ஆனா அவரை பத்தி முழு அறிமுகம் யாருக்குமே இல்லை. சிவபாபாவும் மிக மிக இனிமையிலும் இனிமையானவர்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வாணி ஃபுல்லா பாபா எவ்வளவு இனிமையானவர்ன்றதுதான் சொல்றது. அது மாதிரி நீங்களும் ஆகுங்கன்ட்டு அவரை மாதிரி இனிமையானவர் வேற யாரும் இருக்கவே முடியாது முழு கல்பத்திலும். அந்த இனிமையிலும் இனிமையான தந்தை மட்டும் ஒருவேளை வராம இருந்திருந்தா இந்த தூய்மற்ற உலகத்தின் கதி என்ன ஆயிருக்கும், எப்படி தூய்மையாகும், வாய்ப்பே கிடையாது. இந்த சமயம் குழந்தைகளாகிய உங்ககிட்ட எந்த ஒரு இனிமையும் இல்ல, தங்களை தாங்களே சிவோகம் பகவான்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆனா பகவான் எவ்வளவு இனிமையானவர், அவர் பரந்தாமத்துல வசிக்கிறவர், அந்த மாதிரியா நீங்க இருக்கிறீங்க. நீங்க இந்த தூய்மற்ற உலகத்துல இருந்துகிட்டு சிவோகம் நானே பகவான் சொல்றீங்களே, இது நியாயமா? பகவானோ படைப்பவர், பதித்த பாவனன். பகவான பக்தர்கள் எல்லோரும் நினைக்கிறாங்க, பக்தர்கள் எல்லோரும் ஒன்னும் பகவான் கிடையாது. அந்த நிராகார சிவனைத்தான் மிக மிக இனிமையானவர்னு சொல்லுவாங்க. மிக மிக இனிமையான பாபா மூலமா தான் மிக மிக இனிமையான சொர்க்கத்துக்கு போவோம். இந்த சாம்ராஜ்யம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக மிக இனிமையான பாபா நம்மள மிக மிக அன்பானவர்களாக, மிக மிக இனிமையானவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். அவரு எப்படி இருக்கிறாரோ அவரை மாதிரியே நம்மளையும் ஆக்குவார் தானே. பாபா சொல்றாரு அவ்வளவு மகிமை பாபாவுக்கு பாரதத்துல. சிவகாசி விஸ்வநாத் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம் காசியில உட்கார்ந்துட்டு. அதுக்காக காசியில போய் உட்கார்ந்துட்டும் இருக்கிறாங்க, ஏன்னா சிவன் அங்கதான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி எல்லாம் பிரம்ம பாபா போய் சுத்திட்டு வந்திருக்கிறாரு. இப்ப மனிதர்கள் இவ்வளவு மகிமை செய்யறாங்க சிவபாபாவுக்கு, ஆனா உண்மையிலே சிவபாபா யாருன்னே தெரியாம, ஆனா சிவபாபாவுக்கு தெரிய மகிமை செய்யற அத்தனை பேரும் என்னுடைய குழந்தைங்க, இனிமையான குழந்தைங்க, நம்ம வீட்டு குழந்தைங்க. சூப்பரா ஒரு சிலர் கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணம்னு போடுவாங்க இல்லையா. அப்ப எப்படி பாருங்க, அப்ப நம்ம தான் அந்த வேர்ட சொல்லணும், நம்ம வீட்டு குழந்தைங்க. எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்க விடுப்பா, நம்ம வீட்டு குழந்தைங்க நம்மளே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரிதான் எல்லாருமே நம்ம வீட்டு குழந்தை தான், நமக்கு துக்கம் கொடுக்கணும், அட நம்ம வீட்டு குழந்தை உடுப்பா தெரியாம பண்ணுது. அதுதான் ஏதோ ஒரு இடத்துல வந்து சேவை செய்ய விட மாட்டாங்க அப்படின்ட்டு மதுபனுக்கு போன் பண்ணி சொல்லிடுச்சு, இது மாதிரி சென்டர்ல சேவை செய்யறதே தப்பு ஸ்ரீமதி கிடையாதுன்னு சொல்றாங்கன்ட்டு. உடனே அவங்க சொல்றாங்க, விடுங்க உங்க சகோதரி நினைச்சு மன்னிச்சு விடுங்க, நிறைய பேர் ஸ்ரீமதி தெரியல என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது, நம்ம வீடு, அந்த உணர்வு, நம்ம வீட்டு குழந்தைங்க, நம்ம வீட்டு சகோதரி. அந்த நம்ம வீடுன்றது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எல்லோருக்கும் நம்பர் வார் அவங்களுடைய பாகம் கிடைக்குது. ஆனா எல்லோருடைய பார்வையும் ஹீரோ ஹீரோயின் பக்கம்தான் போகும். எல்லாரும் நம்ம வீட்டு குழந்தைங்க தான், எல்லாருக்கும் அவங்களுடைய நடிப்பு இருக்கு. சினிமாவிலயும் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க, நம்ம பார்வை எங்க இருக்கும், ஹீரோ மேல ஹீரோயின் மேலதான் இருக்கும். நடிக்கும் போதுமே அப்படிதான், சண்டை போடும்போது யாரோ எங்கெங்க அடிச்சுக்குவாங்க, மகாபாரத யுத்தம் காட்டுறாங்க, எல்லாரும் காட்டுறாங்க, நம்மளுடைய பார்வை அங்க மெயினானவங்க யார், அவங்கள யாராவது அடிக்கிறாங்களா, அததான் பார்ப்போம். அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் நான் அப்படின்ற உணர்வு நமக்கு இருக்கும். இத்தனை பேர்ல ஹீரோ ஹீரோயின் நான் தேவதை. இதுலயும் ஹீரோவுக்கெல்லாம் மேலான ஹீரோ யாரு, பாப் தாதா. அவங்களதான் நீங்கள் தாயும் தந்தையும் சொல்றோம். அந்த தாய் தந்தை முன்னாடி, அதாவது சிவபாபா பிரம்ம பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஒரே உடல்ல இருக்கிறாங்க இல்லையா, புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தின் முன்னாடி நாம உட்கார்ந்துட்டு இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகமே நமக்கு இல்ல, அதாவது சத்தியுகம் பயங்கர அன்பானவர்களுடைய உலகம், அவங்க விட மிக அன்பான பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான் எப்பவுமே, அது மைண்ட்ல இருக்கணும். அப்ப நீங்க அன்பானவரா தானே நடக்கணும். என்ன உலகத்துல எல்லாம் அப்படியா இருக்கிறாங்க, உனக்கு தான் உலகமே இல்ல, அப்புறம் எங்க நீ அங்க பாத்துட்டு இருக்கிறன்னு, இன்னும் உலகத்தை அழிக்கல, நீ இன்னும் சாகலையான்னு கேப்பாரு. மிக மிக இனிமையான பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான் எப்ப, 24 மணி நேரம். அப்ப உன்னுடைய குணம் எப்படி இருக்கும், அதே தான் வரணும். அப்ப பாபா சொன்னதை நினைச்சு 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 பாக்கணும். நமக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, நல்ல விஷயமா கேட்டோம், உடனே நமக்கு பிடிச்சவங்க கிட்டதான் பேசுவோம் அல்லது போன்ல பேசுவோம். ஆனா அந்த அது நீங்க அந்த பழக்கம் இருக்கிற வரைக்கும் பாபாவை நீங்க இன்னும் அந்த அளவுக்கு இனிமையா நினைக்கலன்னு அர்த்தம். பாபா கிட்டதான் அந்த மாதிரி நம்ம பேசணும், மத்தவங்க கிட்ட பேசுறோம். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம மனசு திறந்து பேசுவோம். அப்ப அது நீங்க பாபா கிட்ட மட்டும்தான் பேசுவோம், மத்தவங்க கிட்ட பேசுறீங்கனால இன்னும் பாபாவுக்கு அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆன உறவை நீங்க கொடுக்கலன்னு அர்த்தம். பாபா மறைமுகமா இருக்கிறார், மறைமுகமா இருந்து மிக உன்னத காரியத்தை பண்றாரு. ஆனா அவருடைய பேர் அடையாளமே இல்லாம பண்ணிட்டான், சும்மா லிங்கம் மட்டும் வச்சிருக்கான். அது மூலம் என்ன புரிஞ்சுக்க முடியும், அதனாலதான் அசிங்க அசிங்கமா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டான். சிவனுக்கு பூஜை பண்ற பூஜாரிகளே அப்படித்தான் கொடுக்கறான், ஏன்னா யாருக்குமே அவரை பத்தி அறிமுகம் கிடையாது. உங்களுக்கு தான் தெரியும் சிவனுடைய கதைன்ட்டு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, நாங்க எப்படி பண்ணாரு, அப்ப சங்கர் ரூபத்துல வந்து பண்ணாருன்னா, அப்ப சங்கர் ரூபத்தை வச்சு கும்பிட வேண்டியதானே, எதுக்கு லிங்கத்தை வச்சு கும்பிடுங்க. இப்ப லிங்கமாகவே வந்தாரு, அவருக்குன்னு உடலை எடுக்கலன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்குதான் தெரியும், மிக 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 இனிமையான அவரை மாதிரி இனிமையானவர் யாருமே கிடையாது. அவர் உடல் எடுக்காதது காரணமே அந்த அன்பு தியாகம் தான் இல்லையா. நானும் வந்துட்டேன்னா சரி என்னத்தான், அதாவது நமக்கு யோசிச்சு பாருங்கன்னா, முக்காவாசி பசங்க அல்லது 99% பசங்க பாத்தீங்கன்னா அந்த வைன் விஸ்கி அதெல்லாம் சும்மா எப்படி இருக்குதுன்னு அதை டேஸ்ட் பண்ணி பாப்பாங்க. ஆனா இப்ப பெண்களே அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த எண்ணம் கூட பாபாக்கு வரல. அப்படின்னா கலியுகத்துல எல்லாம் இந்த விகாரத்துல வந்திருக்காங்க, அப்படி என்னதான் இருக்குது, இந்த எண்ணம் கூட வரல. மிக மினி மினிமம், ஏன்னா அங்க போய் மாட்டிக்கிட்டா போச்சு, என் குழந்தை யார் காப்பாத்துறது, இவ்வளவு இனிமையானவர். அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா, அதே மாதிரி இங்க கோபப்படுறாங்கன்ட்டு கொஞ்சம் கோபப்பட்டாருன்னா போச்சு அவ்வளவுதான், அப்படி அப்படி கடற்கரை கடன்னு இறங்கிட்டு வந்துடும், அப்புறம் குழந்தைங்களை யார் காப்பாத்துறது. அவரை மாதிரி இனிமையானவர் யாருமே கிடையாது, எந்த குறையும் அவர் பாக்கிறது கிடையாது. எல்லாம் என் குழந்தை, என் வீட்டு குழந்தை, நம்ம வீட்டு குழந்தைன்ற இந்த வேர்டு சூப்பர்ல, நம்ம வீட்டு குழந்தை. ஒருவேளை அவர் வரலன்னா என்ன ஆகி இருக்கும், என்ன ஆகி இருக்கும், எப்படி தூய்மை ஆகும் இல்ல. இந்த உலகமே வணங்கிட்டு இருக்கிறது என்ன தாண்டா அப்படின்னு சொல்லணும்ன்ற எண்ணெல்லாம் வரல, அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறேன் இல்ல. கோயில்ல இருக்கிறவங்க நான் வந்துட்டேன், நான் பிரம்மகுமாரி சென்டர்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் வாங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை, பட்டுக்கு அமைதியா இருக்கிறேன். அவ்வளவு மறைமுகமா இருக்கிறார், அவ்வளவு இனிமையா இருக்கிறார். ஏன்னா மனிதர்களுடைய குணம் அப்படியே ஏன் என்று கேட்காம உலகம் இல்லை, எப்பயும் கேள்வி கேட்கணும், அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அதனால பாபா பார்த்தார், நீ கேட்டுட்டு இருக்க ராஜா, நிச்சயபுத்தி உள்ளவங்க என்கிட்ட வரட்டும் இல்ல. அந்த இனிமையாகவும் இருக்கிறாரு, யுக்தியாகவும் இருக்கிறாரு, யாரையும் விருப்பவும் இல்லை. கேள்வி கேட்கறத நிறுத்தும் போதுதான் பாபா சொல்றது புரியும். அதுக்காக ஃபர்ஸ்ட் அப்பா பேசுறாருன்ற அறிமுகத்தை கொடுங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்பா பேசுற நிச்சய புத்தி இல்லைன்னா அடுத்தது எதுவுமே சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா வேஸ்ட்ன்ற உள்ள போகாது. இது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு, நீங்க சொல்றீங்கன்னு கேட்டாலே உங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். கடவுள் ஏன் இப்படி சொல்றான்னு கேட்கும்போதுதான் உங்களுக்கு ஞானம் கொஞ்சமாவது புரியுதுன்னு அர்த்தம். அந்த இனிமையான தந்தை வரலன்னா இந்த தூய்மையற்ற உலகம் எப்படி தூய்மை ஆகும். இப்ப குழந்தைகளாக இருந்துகிட்ட எந்த ஒரு இனிமையும் இல்ல, ஆரம்பத்துல இனிமையான குழந்தைகளேன்ட்டு இப்ப எந்த ஒரு இனிமையும் இல்லைன்னு பாருங்க. அவரு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம்ட்டு, பட் ஆனா அதை எப்படி எடுத்துட்டு வரா இருக்கோம், என் செல்லம் இல்ல என்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீ இப்படி இப்படி இருக்கிற, நீ எப்படி தெரியுமா இருந்த அப்படி சொல்ற. இப்ப எந்த இனிமே இல்ல குழந்தைங்க கிட்ட பாருங்க. தன்னையே கடவுள் சொல்லிக்கிறீங்க. கடவுள் எவ்வளவு இனிமையானவர். அப்படியா இருக்கிறாங்க மனிதர்கள், இனிமையே இல்லாம கடவுள் நான் சொல்லிக்கலாமா? இனிமையா இருந்தாலும் கடவுள் கிடையாது. நாம அவருடைய குணத்துக்கு நேர்மாறா இருந்துட்டு நான் தான் கடவுள்ன்றீங்க. அவர் பரந்தாமத்துல வசிக்கிறாரு, நீங்க தூய்மையற்ற உலகத்துல இருக்கிறீங்க, நீங்க எப்படி கடவுள் சொல்ல முடியும்? அவர் தூய்மையான வீட்டிலேயே நிரந்தரமா இருக்கிறவர். தூய்மையற்ற சாக்கடையில உட்காந்துட்டு நான் தான் கடவுள் எப்படி சொல்றீங்க? பகவான் படைப்பவர், நீங்க எதை படிச்சீங்க? பகவான் பதித்த பாவனை, நீங்க எதை தூய்மையாக்குனீங்க? நீங்களே அழுக்கா இருக்கிறீங்க. பக்தர்கள் எல்லாம் அந்த ஒரு பகவான நினைச்சாங்க. எல்லாரும் உங்களைய நினைச்சாங்க. நீங்களா பகவான்? எப்படி உங்களை நீங்க பகவான் சொல்றீங்க? அந்த நிராகார சிவனுத்தான் மிக மிக இனிமையானவர். அன்பே சிவம் பாருங்க, உடலே இல்ல லிங்கம் வச்சிருக்காங்க, அன்பே சிவம். மற்றபடி அன்பே வெங்கடாஜலா, அன்பே பிள்ளையார், அன்பே முருகா எதுவும் சொல்லல. இவரு தான் மிக மிக இனிமையானவர், உடலே இல்லாத சிவன். அந்த மிக மிக இனிமையான அப்பா மூலமா தான் நாம மிக மிக இனிமையான சொர்க்கத்துக்கு போறோம். இந்த சாம்ராஜ்யம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக மிக இனிமையான பாபா நம்மள மிக மிக அன்பானவர்களாக, மிக மிக இனிமையானவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை மாதிரி நம்மளையும் ஆக்குவார் தானே. அவர் சொல்றாரு, நான் நிராகாரர், ஆத்மாக்களாகி நீங்க கூட நிராகாரர் தான். சிவனுடைய ஆலயத்துல சிவலிங்க பூஜை நடக்குது. எகிப்தை படைக்கும் போது சாலி கிராமங்களையும் சிவனையும் உருவாக்குறாங்க, அதுக்கு பூஜையும் செய்யறாங்க. மிகப்பெரிய சேட்டுகள் எகிப்தை படைக்கிறாங்க, ருத்ர சிவனுடைய லிங்கத்தையும் உருவாக்குறாங்க, சாலி கிராமத்தையும் உருவாக்குறாங்க. பிராமணர்கள் பூஜை செய்யறாங்க. பிராமணர்களாகிய நீங்க தான் பூஜைக்குரியவர்களா இருந்தீங்க, பிறகு பூஜாரி ஆகிட்டீங்க. சிவலிங்கத்தை பெருசாகவும் சாலி கிராமத்தை சின்னதாகவும் செஞ்சு பூஜை செய்யறாங்க. அதோடைய பேரு ருத்ர யாகம். ஆக இது மண்ணின் பூஜை ஆகிடுது. உருவத்தை எல்லாம் மண்ணினாலத்தான் செய்யறாங்க ஞாபகார்த்தமா. பிறகு பூஜாரிகள் உட்கார்ந்து அதுக்கு பூஜை செய்யறாங்க. பாரதம் பூஜைக்குரியதா இருந்துச்சு. சத்யுக திரேதாவில பூஜாரி நிலை கிடையாது பாரதத்துக்கு. அரைக்கல்பம் ஞான மார்க்கம், அடுத்த அரைக்கல்பம் தான் பக்தி. அதனால்தான் நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரின்னு பாடுறாங்க. அப்புறம் எல்லாமே பகவான் தான், பகவான் தான் பூஜைக்குரியவராகும், பகவானே தான் பூஜாரியாகும் ஆகிட்டாருன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் தலைகீழான கங்கைன்னு சொல்லப்படுது. தந்தைய எல்லோரும் கூப்பிடுறாங்க, ஏய் பகவானே, பதித்த பாவனா, இரக்கமனம் உள்ளவரே அப்படின்னு கூவி கூவி அழைக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல அரைக்கல்பமா பக்தர்கள் கூப்பிட்டாங்க. ஆனா சொர்க்கத்துல நீங்க எஜமானர்களா இருப்பீங்க. அதுக்கு தகுதிப்படுத்ததான் உங்களை நான் மிக மிக இனிமையானவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறேன். கடவுளாகிய தந்தை எவ்வளவு இனிமையான, எவ்வளவு அன்பான, எவ்வளவு கள்ளங்கவலமற்றவரா இருக்கிறார் பாருங்க. பகவான் சங்கரின் பேரையே போட மாட்டாங்க. சிவன் நிராகார், சங்கர் ஆத்தாரி, இருவரையும் ஒண்ணு ஒருத்தர்னு சொல்றது தப்பு இல்லையா? மனிதர்கள் யாருடைய கோயிலுக்கு போனாலும் பூஜை என்னமோ அந்த ஒரே ஒரு நிராகாரரை நினைச்சுதான் செய்யறாங்க. அப்ப எல்லோரையும் ஒன்னாக்கிட்டாங்க தானே. அச்சுதம் கேசவம் ஸ்ரீராம் நாராயணர் ராமர் எங்க நாராயணர் எங்க எல்லாரையும் ஒன்னாக்கிட்டாங்க. வியாசர் யாரு அதையும் யாருக்கும் தெரியல. உண்மையிலே உண்மையான வியாசர் குழந்தைகளாகிய நீங்க தான். ஏன்னா சுகதேவருடைய குழந்தை நீங்க தானே. சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவன் சிவபாபாவுடைய குழந்தைங்க நீங்க தானே, அப்ப நீங்க தான் வியாசர். பாபா அமர்ந்து சகஜ யோகத்தின் ஞானத்தை சொல்றாரு, அந்த சுகதேவரின் குழந்தைங்க நாம உண்மையிலும் உண்மையான வியாச, நாம பிராமணர்கள். நமக்கு நடைமுறையில பாபா உட்காந்து சகஜ ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கிறாரு, இதன் மூலமா தான் நம்ம மனுஷன்ல இருந்து தேவதை ஆகிறோம். தேவதைக்கு முன்னாடி போய் நாங்க பாவிகள், நீச்சர்கள், கடுமையானவர்கள்னு பாடுறாங்க. ஏன்னா அவங்க மிக இனிமையானவர்கள் இல்லையா? பாபா சொல்றாரு, மிக மிக இனிமையான பாபா தான் நம்மள மிக மிக இனிமையான சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போற. அவர் இல்லாம போக முடியாது. அவர் மூலமா தான் இந்த சாம்ராஜ்யம் இப்ப உருவாகிட்டு இருக்கு. நம்மள மிக மிக அன்பானவர்கள் ஆக்குறாரு. பாருங்க, பாபா நினைக்கும் போதுலாம் இது இதோட நினைக்கிறோம், பாபா நீ எவ்வளவு அமைதியா இருக்கிற, நான் அந்த மாதிரி இருக்கிறனா. இப்ப பாபாவை நினைக்கும் போதுலாம் இதை சேர்த்து நினைக்கணும். அப்பதான் மைண்ட் டக்குன்னு பாபா நினைச்சனால அப்படியே ஸ்டேரிங் வீல் திருப்பி வீண் எண்ணத்துல இருந்து அப்படியே நல்ல எண்ணத்துக்கு, ஞான ரத்தினத்தின் பக்கம் திருப்பி விடணும். வீண் எண்ணத்துக்கு டக்குன்னு முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்ப நீ எப்படி இருக்கிற அதே மாதிரி நான் இருக்கிறனா, ஐயோ மற்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்குதே. அப்ப அந்த மாதிரி இல்ல, நான் அந்த மாதிரி ஆகணும். நான் அப்பாவுடைய குழந்தை, நான் ஏன் குப்பையை விட்டேன், எதனால வந்துச்சு பாபா, சாரி பாபா அப்படின்னு உயிரோட்டமா அவர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுங்களோ அந்த மாதிரி பேசுங்க. அப்படி உயிரோட்டமா அவரை பார்த்து பேசும்போது டக்குன்னு மனநிலை ஒரு நிலைப்பட ஆரம்பிக்கும். அப்ப சொல்லணும், நீ மிக மிக இனிமையானவன் பாபா, என்னையும் அப்படி ஆக்க வந்திருக்கிறல, நீ எவ்வளவு அன்பானோ அதே மாதிரி ஆக்க வந்திருக்கல, எனக்கு யாரு மேலே அது வெறுப்பு இருக்கா? ஐயோ ஆமாம் பாபா, அவங்களை பார்த்தா வெறுப்பு இருக்கா, அவங்களை பார்த்தாலே அவங்க பண்ண துரோகம் ஞாபகம் இருக்கு. அப்ப பாபாவுக்கு, பாபாவுக்கு அதெல்லாம் தெரியல, எல்லாத்துலயும் நன்மை இருக்குன்னு அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், ஆனா மறந்துடுறோம். அந்த மாதிரி இருக்கிறோமா செக் பண்ணுங்க. பாபா சொல்றாரு, குழந்தை நானும் நிராகாரி தான், நீயும் நிராகாரி தான். நானும் உடலற்ற ஆத்மா தான், நீயும் உடலற்ற ஆத்மா தான். ஆனா மறந்துடுற, கோயில்ல சிவன் கோயில்ல சிவலிங்கத்துக்கு பூஜை நடக்குதே, யாகம் விளக்கும் போது சாலி கிராமமா உங்களையும் செஞ்சுதானே பூஜை பண்றாங்க. எப்படி பண்றாங்க? குட்டி குட்டி லிங்கம். அப்ப உங்களுக்கும் உடல் இல்ல, உடல் இருக்கிற உணர்வே சுத்தமாக இல்லாம வாழ்ந்த யுகம் சங்கம் யுகம். ரொம்ப சூப்பர் இல்ல, சுத்தமா எல்லாமே தேக உணர்வுல மூழ்கி கிடக்கிற அந்த உலகத்துக்கு நடுவுல தேகம்னா என்னன்னே தெரியாத வாழ்ந்த பிராமணர் தான், அதனாலதான் உயர்ந்தவர்கள் சொல்றேன். சொர்க்கத்துல தேக உணர்வை தூண்டுறதுக்கு யாரும் கிடையாது, ஆனா இங்க எல்லாமே இருக்கு. ஆனா அப்பவும் கொஞ்சம் கூட தேக உணர்வு தூண்டப்படாம பாபாவை பிடிச்சு பிடிச்சு அந்த தேக உணர்வுல இருந்து சுத்தமாறும் வெளியே வந்தீங்க பாருங்க. அதனாலதான் பாபாவுக்கு ஈக்குவலா சாலி கிராமம் செய்து உங்களுக்கும் பூஜை நடத்துறாங்க ருத்ர யாகத்துல. சோ ரொம்ப பணக்காரங்களும் இந்த மாதிரி யாகத்தை வளர்க்கும் போது பெரிய சிவலிங்கத்தையும் சாலிகிராமத்தை சின்னதாகவும் உருவாக்குறாங்க, பிராமணர்களை வச்சு பூஜை செய்யறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, பூஜாரி பிராமணர்களா நீங்க, பூஜைக்குரிய பிராமணர்களா, சரி பூஜைக்குரியவர்களா இருந்த நீங்க தான் பூஜாரி ஆயிட்டீங்க. அப்ப பாருங்களாம், பிராமணர்களை வச்சு பூஜை செய்யறாங்கன்னு பாபா சொல்றாரு, டக்குனு பாபாவுக்கு மைண்ட் என்ன ஆகுது, பூஜைக்குரியவரா இருந்த நீங்க பூஜை ரேட்டி அப்படி டக்குன்னு அந்த ஞானம் தான் வருது. தவிர வெளில போல பாருங்க பாபா, அதுதான் இப்ப பாபா ஒரே விஷயத்தே பேசிட்டு இருக்கிறாருன்றாங்கல்ல, ஒரே விஷயத்த பேசுறதுதான் சக்தி. எல்லா விஷயத்தையும் பேசுறது, நிறைய விஷயத்த ஒருத்தன் சொல்றதுனால அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம், எதுலயுமே அவன் எக்ஸ்பர்ட் இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்துலயும் சும்மா சும்மா அது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பூஜைக்குரிய தேவதையா இருந்த நீங்கத்தான் இப்ப பூஜாரி ஆகிட்டீங்க. சிவலிங்கத்தை பெருசாகவும் சாலிகிராமத்தை சின்னதாகவும் செஞ்சு பண்ற யாகத்துக்கு பேர் ருத்ரஞான ருத்ர யாகம்ன்றாங்களே, அது மண்ணுனால செஞ்சு பண்றாங்க, அது மண்ணுக்கு செஞ்ச பூஜை. ஆனா ருத்ர ஞான யாகம் இப்பதான் நடக்கும். சிவபாபா ஆத்மா, அவர் எப்பவுமே பரமாத்மா ஒளியாவே தான் இருக்கார். உங்களையும் ஒளிய மாத்துறார், ஒளியா இருக்கிறீங்க, பட் அதை உணர வைக்கிறார். அந்த உணர வைக்கிறதான் ருத்ர ஞான யாகம். அவங்க வளர்க்கறது மண்ணுனால செஞ்ச பூஜை. இப்ப நீங்க ஒளியா இருந்ததோடைய நினைவாக அந்த லிங்க வடிவத்தை வச்சு பூஜை பண்றாங்க, அவ்வளவுதான். ஏன்னா பாரதமே இன்னைக்கு பூஜாரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு காலத்துல சத்யுக திரேதா யுகத்துல பூஜைக்குரிய நிலை, ஞானம் நிறைந்த நிலை, ஞான மார்க்கம் இருந்துச்சு. பூஜாரி ஆகும் போதுதான் பக்தி, பக்தி விஸ்தாரமா போயிட்டே இருக்குது. விடிய விடிய யாகம் வளர்க்கறாங்க, என்னத்த வளர்க்காங்க? அதுல யாருக்கு என்ன நன்மை? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தூக்கம் போறதுதான் மிச்சமா இருக்கு இல்லையா? எல்லாம் பூஜாரி ஆயிடுச்சு பாரதமே. ஏன்னா எல்லாரும் தன்னை பகவான் பகவான் வேற சொல்லிக்கிறாங்க. பகவானே பூஜைக்குரியவரா இருந்து பகவானே இப்ப பூஜாரி ஆயிட்டாரு, நாம அவள்ல ஒரு அவர்ல ஒரு துகள். இது கங்கை கிடையாது, தலகையான கங்கைன்ற ஞானம், சரியான ஞானம். கங்கைனாலே ஞானம், ஞான கங்கையில ரிவர்ஸ்ல போகுது ஞானம். எல்லோருமா கடவுள், கடவுள் அபூஜாரி ஆகிறாரு. கடவுள் வேற, ஆத்மா வேற. சோ இதுவே பாத்தீங்கன்னா துவைதம் அத்வைதம், கடவுள் வேற, பரமாத்மா வேற, ஆத்மா வேறன்றாங்க. அது ஒரு கான்செப்டா வச்சிருக்கிறாங்க. பரமாத்மா என்ன, ஏன் தனின்னு சொல்றாங்க, ஆத்மா என்னவாகுது, பரமாத்மா எப்படி இருக்கிற, இதெல்லாம் எதுவுமே இருக்கு. அதனால எல்லாமே தலைகீழான கங்கை தான். இப்ப எல்லாரும் பகவானா இருந்தா ஏன் பகவானே பகவானேன்னு கஷ்டம் வரும்போது அழுதிட்டு இருக்கிற? பசி தப்பாவனா வந்து தூய்மையாக்குன்னு ஏன் சொல்ற? இரக்க மனம் உள்ளவரே துக்கத்துல இருந்து காப்பாத்தினு ஏன் கூப்பிடுற? அரை கல்பமா கூப்பிட்டல, சொர்க்கத்துல நீ கூப்பிடலையே. ஏன்னா எஜமானரா இருந்த உனக்கு துக்கமே இல்ல. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை உனக்கு யார் கொடுத்தா? எல்லாரும் கடவுள்னா நீயாவே தெரிஞ்சிட்டு போயிட்டிய சொர்க்கத்துக்கு. தலைகீழான கங்கை இது. மிக மிக இனிமையானவர்களா இருந்தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அம்மாட்டிலும் கேட்பாங்க, கிருஷ்ணர் இங்கதான் வாழ்ந்தாரா? ஆமாண்டா, ஏன் இப்பயா வரல? உலகம் மோசமாயிடுச்சு, அதனால வரல. மோசமா இருந்ததுனால கிருஷ்ணரே மோசமானவர் ஆயிட்டாருன்றது தெரியல, பட் மோசமாயிட்டா வரல. அப்ப அந்த மாதிரி இனிமையானவரா யார் அவங்களை ஆக்குனது? பாபா இப்ப ஆக்கிட்டு இருக்கிற. எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு கள்ளங்கபடமற்றவர். வேற யாருக்காவது இந்த மகிமை வருமா? சங்கர் பேரை சொல்ல மாட்டாங்க. சிவன் நிராகாரர், உடல் அற்றவர். சங்கர் ஆக்காரர், சூக்ஷ்ம உடல் இருக்குது அவருக்கு. இது ரெண்டுத்தையும் ஒண்ணுன்னு சொல்றது தப்பு தானே? எப்படி சொல்றாரு பாரு, தப்பு தானே ரெண்டுத்தையும் ஒண்ணுன்னு சொல்றது? அவர் வேற உலகத்துல வாழ்றவர், இவர் வேற உலகத்துல வாழ்றவர். இந்த ரெண்டும் எப்படி ஒன்னாக முடியும்? அதே மாதிரி சத்தியுகத்துல வாழ்ற நாராயண சொல்றது எப்படி ஒன்னாக முடியும்? துவாபர யுக ராமர் சொல்றது எப்படி ஒன்னாக முடியும்? கலியுகத்துல வர சாமியாரெல்லாம் கடவுள் சொல்றது எப்படி ஒன்னாக முடியும்? எவ்வளவு பெரிய தப்பு. இந்த தப்பு எங்க ஆரம்பிச்சது? சிவன் சங்கர் ஒன்னு சொன்னதுல ஆரம்பிச்சு. சம பாயிண்ட். கடவுளை பற்றிய தவறான ஞானமே எங்க ஆரம்பிச்சது? கடவுள் எங்கும் நிறைந்தவர், அது ஒண்ணு. அடுத்தது சங்கர சிவன் சொன்னது அங்க ஆரம்பிச்சது. மனுஷங்க எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த மாதிரி சார்ந்தவங்களா இருந்தாலும் நினைக்கிறதனமோ உடலற்ற அந்த ஒரு இறைவனத்தான். அப்ப எல்லாரும் பாக்குறவங்களெல்லாம் கடவுள் ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆபரேஷன் பண்ணி டாக்டர் காப்பாத்திட்டா அவருதான் கடவுள்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க. கடவுள் கடவுள் ஆபரேஷன் பண்ற ஸ்டேஜுக்கே விட மாட்டாரு முதல்ல, இல்லையா? அந்த மாதிரி ஆக்குறது. எல்லாரையும் ஒன்னாக்கிட்டாங்க. அதுதான் அச்சுதன் கேசவன், ஸ்ரீராம் நாராயணன், ராம நாராயணன், ராபஸ்வரர், ராமர் என்ற நாராயணன். ராமர் திரேதா யுகத்துல வர அவர் பேரை முன்னாடி போட்டு சத்தியுகத்துல வர நாராயணனை பின்னாடி போடுறாங்க. எல்லாரையும் ஒன்னாக்கிட்டாங்க தெரியாம. அதே மாதிரி வியாசர் யார், அவரு வியாச பகவான்ன்றாங்க. உண்மையிலே வியாசர் நீங்க பகவானுடைய குழந்தைங்க, சுகதேவருடைய குழந்தை, சுகதேவ முனிவருடைய குழந்தையாக வியாசர் காட்டுறான். உண்மையிலே சுகதேவருடைய குழந்தை நீங்க தானே, நீங்க தான் அந்த வாசகர் வியாசர். உண்மையான கீதைய உலகத்துக்கு சொல்ற வியாசர் நீங்க தான். பிராமணர்கள் ஈஸியான ராஜயோகத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து மனுஷன்ல இருந்து தேவதையாக. இப்ப மகாபாரதம் என்ன, கிருஷ்ணருடைய கதை. கிருஷ்ணருடைய கதை சொல்ற அதான் சத்யநாராயணன் கதை. அது கேட்டு நாம கிருஷ்ணர் ஆகணும். சோ அந்த மாதிரி கதை இப்ப யார் சொல்லிட்டு இருக்கிறது, பாபாவும் பாபா குழந்தைகளாகிய நம்மளும் தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க தான் தேவதையா இருந்தீங்கன்னு சொல்லி தேவதையாகும் எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க தான் அப்படி இருந்தீங்கன்றது மட்டும் மகாபாரதத்துல டைரக்டா சொல்லப்படல. ஆனா நரன்ல இருந்து நாராயணன் ஆன அப்படின்ட்டு கீதையில வருது. பட் ஆனா டைரக்டா தெளிவா இல்ல. சரி, ஏன்னா அது சொல்றதே கிருஷ்ணரா இருக்கிறேன், அதுல தப்பா இருக்கு. தேவதைகள் முன்னாடி போய் நாங்க பாவிகள், தூய்மையற்றவர்கள், கடுமையானவர்கள்னால என்ன அர்த்தம், நீங்க மிக மிக இனிமையானவர்கள் தான் அர்த்தம். நாங்க இப்படி இருக்கிறோம், நீங்க அப்படி இருக்கிறது, நீங்க மிக உன்னதமானவர்கள் தான் அர்த்தம். இந்த லட்சுமி நாராயணன் தான் முழுசா 84 பிறவி எடுத்திருக்கிறாங்க. தத்துவம் இந்த ஞானம் உங்களுக்கு தான் கிடைக்குது. லட்சுமி நாராயணன் கிட்ட இந்த ஞானம் இருக்காது. ஏன்னா அங்க யாரையுமே இந்த ஞானத்தின் மூலம் தேவதை ஆக்குறது கிடையாது, அங்க பாபா வர்றதும் கிடையாது. மற்றபடி என்ன வேலை செய்யறது, ஆனா இங்க எவ்வளவு காரியங்கள் இருக்குது. இப்ப நாம மிக இனிமையான தந்தையின் குழந்தைங்க, பாபா கிட்ட ஞானத்தை எடுத்து லட்சுமி நாராயணன் ஆகும். மிக இனிமையான தந்தை மூலம் மிக இனிமையானவர்களாக ஆகிறோம். சிவபாபா ஸ்ரீ ஸ்ரீ இனிமையிலும் இனிமையானவர். அவர் மூலமா நாமளும் இனிமையிலும் இனிமையானவராக ஆகிறோம். ஆனா நம்மள நாமல ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லிக்க முடியாது. இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க எந்த அளவுக்கு அசிரீரியா ஆத்ம அபிமானியா ஆகுறீங்களோ, இனிமையான தந்தைய நினைவு செய்யறீங்களோ, அந்த அளவுக்கு இனிமையானவர்களா ஆவீங்க. ஆத்ம அபிமானியாகி தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யணும். இந்த ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. என்ன நினைவு செஞ்சீங்கன்னா என்ன மாதிரி இனிமையானவர்களா ஆகிடுவீங்க. அதனால இனிமையா ஆக்குற அந்த பாபாவை எவ்வளவு நினைவு செய்யணும், அந்த அளவுக்கு நினைவு செய்யறீங்களா யோசிச்சு பாருங்க. ஏன்னா பாபா இனிமையின் மலையாக, இனிமையின் கடலாக, இனிமையின் சுரங்கமா இருக்கிற. நினைத்து நினைத்து சுகம் பெறுங்கள்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, நினைத்து நினைத்து பார்த்தேன். அப்ப அந்த பாட்டு கேட்கும் போதே சுகமா இருக்கு. அது உண்மையிலே யார நினைச்சு பாக்குறதா இருக்கணும், பாபாவை நினைச்சு பாக்கணும். இப்ப அந்த பாட்டை நீங்க பாபா வச்சு பாடி பாட்டீங்கன்னா சூப்பரா ஞானம் வரும். நினைத்து நினைத்து பார்த்து நெருங்கில் அருகில் அந்த உன்னால் தானே வாழ்கிறேன் இல்லையா. சும்மா வாழல, சுகமா வாழறோம் நினைக்க நினைக்க. மற்றபடி நீங்க எந்த மந்திரத்தையும் ஜபிக்க வேண்டாம், எந்த மாலையும் உருட்ட வேண்டாம். ஜஸ்ட் அவரை உயிரோட்டமா அன்ப நினைச்சா போதும். ஏன்னா மனிதர்களுக்கு அந்த ஜபிக்கும் போது உருட்டுற மாலை யாருடைய நினைவுனே தெரியாதுன்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. சும்மா ராம் ராம்னு அல்லது அந்தந்த மதத்துக்காரங்க ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியும், ராம் சிவபாபாவுடைய குழந்தைங்க நாம நம்மளுடைய நினைவு. அது மாலைய உருட்டுறீங்கன்னா பூஜாரி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் தானே? ஆனா பாபா உங்களை பூஜாரி ஆக்கல, பூஜாரியில இருந்து பூஜைக்குரியவர் ஆக்குறதுனால பூஜாரி செய்யற எந்த காரியமும் நீங்க பண்ண வேண்டாம். நாம பாபாவை மிகவும் நினைவு செய்யறோம், நினைவு மூலமா தான் நாம சதா நோயற்றவர்களா ஆகுறோம். பாபா அடிக்கடி சொல்ற தன் ஆத்மான்னு உணர்ந்து என்ன நினைவு சொன்னா துன்பம் நீங்கிடும். சரி, லட்சுமி நாராயணன் 84 பிறவி எடுத்தாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியும். அந்த லட்சுமி நாராயணனா இருந்தவங்க தான் இப்ப நாம இப்படி ஆகி இருக்கிறோம். நாம தான் அது, அதுதான் தத்துவம். நானே அது, நானே தேவதையாக, நானே சத்திரியனாக, நானே வைசியனாக, நானே சூத்ரனாக ஆனோம்னு அர்த்தம். இந்த ஞானம் இப்ப பிராமணனா இருக்கும்போது தான் நமக்கு கிடைக்குதே தவிர நாராயணனா இருக்கும்போது கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஏன்னா இந்த ஞானம் தேவதை ஆக்குறதுக்கான ஞானம். தேவதை ஆனவங்க கிட்ட போய் என்னத்த சொல்றது? அது இல்லாம அங்க வந்து நான் என்ன காரியம் செய்யறது? எனக்கு தெரிஞ்சதே இந்த ஒரு வேலைதான். சூப்பரா சொல்லுவாங்கல்ல, மிகப்பெரிய நடிகர், எனக்கு நடிக்கிறத தவிர எதுவுமே தெரியாதுன்னா. அது மாதிரி பாபா சொல்றாரு, எனக்கு தூய்மை ஆக்கிறத தவிர எதுவுமே தெரியாது, நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்ன்ற? தூய்மை ஆக்கிட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு. சூப்பரா சொல்றாரு இல்லையா, இறைவனுடைய தொழில் ரொம்ப முக்கியமானது. பாபா கிட்ட, பாபா உனக்கு சயின்ஸ் தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க நிறைய பேரு. அப்படின்னு பாபா சொல்றாரு, அதுக்கு சொல்ற சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய வேலை என்னமோ அது நான் கரெக்டா பண்றேன், முடிஞ்சு போச்சு. ஆனா சயின்ஸ் எல்லாம் ஒரு டைம்ல ஃபெயில் ஆயிடும், அதையும் சொல்லிட்டேன் இல்லையா. சரி, அங்க ஞானம் கொடுத்து யாரையும் தேவதை ஆக்குறது கிடையாதுன்னா வேற என்ன காரியம் அங்க இருக்குது நான் வந்து டைம் வேஸ்ட் ஆக்க? ஆனா இங்க கலியுகத்தின் இறுதியிலதான் இவ்வளவு காரியங்கள். பாபா ஜின் கூட ஒரு வினாடி கூட ரெஸ்ட் எடுக்காது, அவருக்கு ஏத்த மாதிரி வேலை வரும்போதுதான் அவர் வர. எலக்ட்ரிஷியன் எல்லாம் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, பெரிய வேலை இருந்தா கூப்பிடுங்க, இதுக்காக விமான தூரம் வரணுமான்னு முகம் சலிக்கிறாங்களே. அந்த மாதிரி பாபா பயங்கர துக்கத்தின் உச்சத்துல இருக்கும்போது மட்டும் வரார், மற்ற நேரத்துல வந்து அவருடைய பொன்னான நேரத்தை வீணாக்கிறது கிடையாது. சோ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எப்பவுமே நான் பாபாவுடைய குழந்தைல மிக மிக இனிமையான பாபாவுடைய குழந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, மிக இனிமையான பாபாவோட குழந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பாருங்க, இப்ப நான் இனிமையான பாபாவோட குழந்தைன்னு போது அந்த இனிமைத்தன்மை நமக்கு வரும் அவருடைய கேரக்டரோட சேர்த்து. ரொம்ப இனிமையான, என்னுடைய அப்பா அவ்வளவு இனிமையானவர், நான் அவரோட குழந்தை, அவரோட குழந்தை சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன், நரகவாசிகள் துக்கம் கொடுக்கறாங்கன்னு திருப்பி துக்கத்தை கொடுத்து நான் என்ன நரகத்தையா உருவாக்க போறேன்? சொர்க்கத்தை உருவாக்க போறேன். அதனால அவங்க எதையாவது கொடுக்கட்டும், அவங்களையே மாத்துறதுக்கு வந்திருக்கிறேன், அவங்கள மாதிரி நான் மாறுறதுக்கு வரல. கழிவு வளர்ச்சி பாருங்க, மனிதர்கள் போய் எவ்வளவு மோசமானவங்களா ஆயிட்டாங்க. தூய்மை இழந்ததுனால துக்கம் வந்து துக்கம் தாங்காம சாமியார்கிட்ட போய் தூய்மையா இருக்கிற அவரையே தூய்மை இழக்க வைக்கக்கூடிய உலகம் இது, இந்த கலியுகம். சோ அது மாதிரி நீங்க மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இனிமையான தந்தையின் குழந்தை, தூய்மையான தந்தையின் குழந்தை. அன்பு கடலுடைய குழந்தை, அதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும். சோ ஒவ்வொரு வார்த்தையும் யாரையாவது எப்படியாவது காயப்படுத்துது அதையும் செக் பண்ணணும். சோ அது அப்ப அப்படி காயப்படுத்துதுன்னா அது பழைய குணம், பழைய சம்ஸ்காரம், அதை மாத்தணும். சோ நான் மிக இனிமையான தந்தையுடைய குழந்தை, அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். சோ இப்ப நான் அப்பா மடியில வளர்றது எதுக்கு? நாராயணனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார், ஸ்ரீ லக்ஷ்மிக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார், அது இருக்கணும். மிக இனிமையான தந்தையின் குழந்தை ஆகுறதே லக்ஷ்மி நாராயணன் ஆகுறதுக்கு தான். சோ இதுதான் நான் யாரோட குழந்தை, பிரசன்ட் டென்ஸ், யாரோட, யார ஆக போறேன், ஃபியூச்சர். இது ரெண்டு தான் நமக்கு பிரசன்ட் ஃபியூச்சர், இதை பற்றிய கவலை தான் இருக்கும். அஞ்ஞானிகள் வந்து அழிய போற உலகத்துல ஃபியூச்சர் தேடிட்டு இருக்கிறாங்க இல்லையா. மிக இனிமையான சொல் இதே லைன் இன்னைக்கு எத்தனை தடவை வந்துச்சுன்னா சொல்ல முடியாது. இனிமைன்ற வார்த்தை எத்தனை தடவை வந்துச்சுன்னா சொல்ல முடியாது, அவ்வளவு தடவை வருது. மிக இனிமையான தந்தை மூலம் மிக இனிமையானவரா ஆகுறோம். அதை கேட்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லையா. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா, அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தன்றது ஸ்ரீ, ஸ்ரீனா உயர்ந்த, ஸ்ரீ ஸ்ரீனா டபுள் உயர்ந்த, உயர்ந்ததிலும் உயர்ந்த. இன்னைக்கு அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தன்ற வார்த்தைக்கு பதில் இனிமையிலும் இனிமை அப்படின்னு ரெண்டு போட்டிருக்கிறார். இனிமையிலும் இன்மை இனிமையானவர் சிவபாபா, உங்களை ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லிக்க முடியாது. அவ்வளவு இனிமையிலும் இனிமையானவராக நீங்க இருக்கிறீங்க, இனிமையானவரா ஆகிட்டு இருக்கிறோம். நம்மள பார்த்தாலே கோபப்படுறவங்க கூட அப்படியே இனிமையா பேசுற அளவுக்கு நாம இனிமையா நடந்துக்கிறோமா இல்லையே, புரிஞ்சுக்கணும். கடவுளால எப்படி ஆகிறோம், கடவுளால ஆகிறோன்றது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு என்ன சமைச்சிங்கன்னு கேட்டா கூட, நான் இன்னைக்கு இதை சமைச்சேன்னு சொன்னா கூட நம்ம பிராமணர் கிடையாது. இன்னைக்கு பாபா இதை சமைச்சாரு, பாபா பண்ணாரு, பாபா இதை கொடுத்தாரு, பாபா இதை ஊட்டி விட்டாரு. உங்க கணவன் வண்டியில எடுத்து ஆபீஸ்ல விட்டா கூட பாபா என்ன ஆபீஸ்ல எடுத்து விட்டாரு. சோ அத மத்தவங்க சொல்றதே முதல்ல நிந்தனை தான். முழுக்க முழுக்க பாபான்னு இருக்கணும், அப்பதான் டக்குன்னு பாபா கிட்ட போக முடியும் கூப்பிட்ட உடனே. பாபா சார் எந்த அளவுக்கு அசரீரியா இருக்கிறீங்களோ, ஆத்மா அபிமானியா இருக்கிறீங்களோ, இனிமையான தந்தையை நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு இனிமையானவர் ஆகுங்க. சோ இனிமையானவரை ஆகுறதுக்கு என்னென்ன வழி சொல்லிருக்காரு பாருங்க. அசரீரி உடலை மறக்கிறீங்களா, உடல்ல இருந்து விடுபட்டீங்களா. உடல்ல இருந்து விடுபட்டனா தன்னை ஒளிப்பிள்ளையா பாக்குறது மட்டும் இல்ல, உடல் சார்ந்த உலகத்தில இருந்தே விடுபடுது. கண்ணுக்கு தெரியாத ஆத்மா தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். எதிர வந்து யார் பேசினாலும் ஆத்மா தான் தெரியணும், ஆத்மா அபிமானி நிலை. அசிரியாகி ஆத்மா அபிமானியாகி பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்யறோமோ, அவருடைய இனிமை தன்மைய மகிமை பாடிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இனிமையானவர் ஆகுங்க. தந்தையின் ஆஸ்தியையும் நினைவு செய்யணும், தந்தையையும் நினைவு செய்யணும், ஆஸ்தியையும் நினைவு செய்யணும். ஆஸ்தினா என்ன, நாராயணன். அவங்க எவ்வளவு இனிமையானவரா இருப்பாங்க அதையும் நினைவு செய்யணும். சோ நாராயணன்னா அவருடைய இனிமைத்தன்மையை நினைவு செய்யணும். அன்பாலே ஆள்றதுன்னா அதுதான் இல்லையா. அங்க அகங்காரம்னா யார் தெரியுமா, ராஜா என்ன எடுத்து பேசுறா, அந்த மாதிரி குணமே அங்க இருக்காது. யாருக்குமே இருக்காது, அவருக்கும் இருக்காது. அதை நினைவு செய்யணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மறக்கவே மறக்காதீங்க. எதை என்ன நினைவு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன மாதிரியே இனிமையானவர் ஆயிடும் பாருங்க. என்ன நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்கிட்ட வந்துடுங்க ரெண்டு நாள் முன்னாடி. இன்னைக்கு சொல்றாரு என்ன நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன மாதிரியே ஆகி என்கிட்ட வருவீங்க, என்ன மாதிரியே இனிமையானவர் ஆயிடுங்க. சோ கோபம் வருது, காமம் வருது, பற்று வருதுன்னா சத்தியமா பாபா நினைவு இல்லை, நினைக்க வேண்டிய விதத்துல நினைக்கலன்னு அர்த்தம். அந்த அன்புல அப்படியே மூழ்கி உருகி நினைக்கிறது. அதனால இனிமையானவரை ஆக்கிற அந்த பாபாவை நம்ம எந்த அளவுக்கு நினைவு செய்யறோம், நினைவு செய்யறோமா கேக்குற. இனிமைத்தன்மை எல்லோருக்குமே பிடிக்கும் தானே, இனிமைத்தன்மை எல்லோருக்கும் பிடிக்கும். அந்த இனிமையின் சுரங்கமா பாபா இருக்கிறார். இப்ப நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குதுன்னா அதை குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். மிக மிக பயங்கரமான ஸ்வீட் பாபா தான். பாபாவோட ஸ்வீட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப அவரு எந்த அளவுக்கு சுவைக்கிறீங்க, அதாவது நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு நினைக்கணும். மலையா இருக்கிறது நினைச்சு நினைச்சு அப்படியே உருகணும், அப்படியே மலையோட மலையா நம்ம ஐக்கியமாயிடணும். அதாவது ஸ்தூலமான விஷயம் சொல்ல சூக்ஷ்மம் அந்த, அதுதான் அந்த கடைசியில பாண்டவர்கள் பாத்தீங்கன்னா மலையில போய் மறைஞ்சிட்டாங்க. இப்ப இனிமையின் மலையில இவங்களும் மலையோட மலை, அதாவது இனிமையிலும் இனிமையா ஆயிட்டான். பாபா வேற இவங்க வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியல. எந்த பாபா குழந்தைய பார்த்தாலும் பாபாவே பாக்குற மாதிரி இருக்கு இனிமை குணத்துல. அப்படி அப்படி நினைக்கிறீங்களா பாபாவை, அந்த அளவுக்கு நினைவுல இருக்கிறீங்களா. பாபா எது பண்ணாலுமே நமக்கு கோபம் வராது, பாபா கூட தான் திட்டுறாரு, நமக்கு கோபம் வருதா அப்ப இங்க இருக்கிறவங்க திட்டும்போது பாபா சொல்றாரு, பாபா சொல்றாரு, பாபா என்ன சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து கனவு வந்தா கூட இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் யோசிப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்க ஒண்ணு சொல்றாங்க, இதுக்கு பாபா இதன் மூலமா எனக்கு என்ன சொல்ல விரும்புறாரு, அதை யோசிங்க. அப்ப பாபாவை பாப்பீங்க, அப்ப இனிமையானவராயிடுவீங்க. நினைத்து நினைத்து சுகம் பெறுங்கள். நீங்க எந்த மந்திரமும் ஜபிக்க வேண்டாம், எந்த மாலையும் உருட்ட வேண்டாம், நினைச்சுக்கிட்டே இருங்க, நினைச்சுக்கிட்டே இருங்க. பார்த்தா ஒரு கல்யாண புரோக்கர் ருத்ராட்ச மாலை போட்டிருக்கிறார். பண்றது என்ன வேலை, போட்டிருக்கிறது என்ன? ஆனா நம்ம எதுவுமே போடல, ருத்ராட்ச மாலை போடல, விபூதி கூட வைக்கல. ஆனா நம்ம எந்த அளவுக்கு அதுல மூழ்கி இருக்கிறோம். நமக்கு எந்த வேலையும் கொடுக்கல, வெளிவேஷம் எதுவுமே கொடுக்கல, மறைமுகமா இருக்கிறோம். ஆனா ஒரு நினைவுல மூழ்கி அந்த சுகத்தை அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த வேதத்தையும் படிக்கல, எதுவும் கிடையாது. நேரடியா அப்பா எனக்கு இன்னைக்கு என்ன சொல்ற, அப்பா குழந்தை, இது குடும்பம். அவர் சொல்றத கேட்டுக்கிட்டு அவரை நினைச்சா போதும். எதையும் நீங்க உருட்ட தேவையில்ல, ஜபிக்க தேவையில்ல. பாபா சொன்னதை நினைங்க, பாபாவை நினைங்க. இதனால நீங்க என்னவா ஆக போறீங்க, அந்த ஆஸ்தியை நினைங்க, அவ்வளவுதான். ஏன்னா மனிதர்கள் ராம் ராம்னு உருட்டுறாங்க, மற்ற மதத்திலும் உருட்டுறாங்க. ஆனா எந்த மதத்தினர் உருட்டினாலும் அது ராமராஜ சிவபாபாவுடைய குழந்தைங்க, நம்ம நம்மளுடைய நினைவு சின்னம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. தெரியாம பண்ணாலே எல்லாமே பூஜாரி வேலை தான், பூஜாரி ஆகிட்டாங்க. இப்ப நம்ம சொல்லலாம், ஏன் ஜபமாலை உருட்டுறாங்க, எல்லா மதத்திலயும் உருட்டுறாங்களே, அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லா வேதத்திலயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுல காமனானதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஜாகிர் நாயக் பேசுற. ஜாகிர் நாயக் வேதத்துல போட்டது எல்லாம் தப்புதான், காமனா என்ன பண்றாங்க அதை எடுத்து அதுக்கான உண்மையான அர்த்தத்தை நம்ம சொல்றோம். பொய்யானதுல என்ன ஆராய்ச்சி இல்லையா? பாபாவை நல்லா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நினைவு பண்ணாதான் சதா நோயற்றவர் ஆகும். ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, ஞான ரத்தினத்தை சிந்தனை பண்ணி பண்ணி வாயில மனசுலயும் எந்த நேரமும் அந்த ஞான ரத்தினமே வெளிப்பட்டா செல்வந்தராவீங்க. அதே மாதிரி எந்த நேரமும் பாபா நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நோயற்றவர் ஆயிடுவீங்க, சதா நோயற்றவர் ஆயிடுவீங்க. இப்ப எப்படி நினைக்கணும், பாபா அடிக்கடி சொல்றாரு, உங்களை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, துன்பம் நீங்கிடும். சோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வைத்தியம் நம்ம சொல்லலாம். மற்றபடி 10-20 கைகள் உள்ள அல்லது துதிக்கை உள்ள மனுஷன் யாருமே கிடையாது. இந்த துன்பம் நிரந்தரம் நீங்கிறதுக்கு ஒரே வழி ஆத்மான்னு புரிஞ்சிட்டு பரமாத்மா நினைவு செய்யறது மட்டும்தான். பரமாத்மாவை நினைவு செய்யணும். 10-20 கை உள்ளவங்களையோ துதிக்கை உள்ளவங்களையோ நினைவு செய்யக்கூடாது. அது மாதிரி ஒருத்தர் கிடையவும் கிடையாது. அதாவது தேவதைகளை சொல்ற, தேவதைகள் கூட 10-20 கைகள் உள்ளவங்க கிடையாது. அவங்களை நினைக்கிறதுனால நம்ம தூய்மை ஆகிறதும் கிடையாது. ஒருத்தவங்க தும்முனாங்கன்னா இருமுனாங்கன்னா தேவதைகள் வெளிப்பட்டுடுவாங்க அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்கலாம். அது நான் கேள்விப்பட்டது இல்லை, ஒருவேளை வடநாட்டுல இருக்கும் போல இருக்குது. ஆனா இப்ப இதெல்லாம் கேட்டா நமக்கு சிரிப்பா வருது, ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் பக்தி மார்க்கத்துடைய சாதனங்கள், கட்டுக்கதைகள், பழக்கவழக்கங்கள். சச்சிதத்துல இந்த மாதிரி பழக்கம் எதுவுமே இருக்காது. அரை கல்பம் பக்தி நடக்குது, ஞானம் அரை கல்பம் நடக்காது. ஞானத்துடைய பலம்தான் அரை கல்பம் நடக்குது. சமசூப்பர் இல்ல, அரை கல்பம் கடவுள் நம்ம கூடவே இருக்க மாட்டார், ஆனா அவர் கொடுத்த வழி நம்ம கூடவே இருக்கும் குணங்களாக. அதுதான் ஞானத்தின் பலம். அதை மறந்ததுக்கு அப்புறம் அவர் அப்பப்ப 100 வருஷத்துல 5000 வருஷத்துக்கு தேவையானதை நிரப்பிட்டு போயிட்டார். நான் தான் நிரப்பணுன்றது தெரியாத அளவுக்கு தன்னை மறைச்சுக்கிட்டேன். அதனாலதான் அன்பேசியம். ஞானத்தினால 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்குது. அதாவது அந்த பக்தியின் ஆஸ்தி கிடைக்கிற மாதிரி. பக்தி முதல்ல சதோப்பிரதானமா இருந்துச்சு. சதோ ரஜோ தமோவா ஆகுது பின்னாடி. சதோப்பிரதானமா இருந்த பக்தி பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிற மாதிரி தான். முதல்ல சதோப்பிரதான், பிறகு சதோ ரஜோ தமோல வராங்க. இத புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம ஆத்மா மிக மிக அன்பான தந்தையுடைய குழந்தைங்கன்னு புரிஞ்சுக்கணும். தந்தை இந்த சரீரத்துல வந்திருக்கிறாரு. சரீரம் இல்லாம அவரால எப்படி முரளி சொல்ல முடியும்? நிராகாரி உலகமோ அமைதியான உலகம், பிறகு அசைவு உலகம் மூவி வேர்ல்ட், அதாவது சூக்ஷ்ம உலகத்தை சொல்ற. அதுக்கு அடுத்ததா தாக்கி வேர்ல்ட், அதாவது இந்த ஸ்தூல உலகம் சத்தத்தின் உலகம். மூன்று உலகங்கள் இல்லையா? ஒவ்வொரு விஷயமும் புதுசா நீங்க கேக்குறீங்க. உலகத்துல வேற யாருமே இதை புரிஞ்சுக்க முடியாது. நாம ஆத்மாக்கள் அமைதியான உலகத்திலிருந்து வந்திருக்கிறோம். அந்த அமைதியான உலகத்துல வசிக்கிறவங்க நாம. அதோடைய பேரு பிரம்மாண்டம். முட்டை மாதிரி இருக்கிற அந்த உலகத்துல ஆத்மாக்கள் இருக்குது. ஆனா ஆத்மா முட்டை மாதிரி இருக்கிறது, அது ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்குது. இருந்தாலும் நட்சத்திரத்துக்கு எப்படி பூஜை செய்யறது? பழம் பூ பால் இதெல்லாம் எப்படி நட்சத்திரத்து மேல தங்கும்? அதனால லிங்கத்தை உருவாக்கி சிவனுக்கு பூஜை செய்யறாங்க. ஏன்னா ஆத்மா பரமத்தார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அவருடைய பேரு சிவன் அப்படின்னு சொல்றது சரிதான். மற்றபடி அவரு நமக்கு அப்பான்றது உண்மைதான். அதுக்காக நம்மளோட பெருசா இருக்க மாட்டார். ஆத்மா அவரை விட சின்னதாகவும் இருக்காது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் எப்பவுமே பரந்தாமத்துல இருக்கிறதுனால அவரை பரம் ஆத்மா, விலகியே இருக்கக்கூடிய ஆத்மா. பரந்தாமனாலே விலகி இருக்கக்கூடிய உலகம் இல்லையா? ஆனா மிக மிக அன்பிற்குரிய ஆத்மா, ரொம்ப முக்கியமான விஷயம். மிக மிக அன்பிற்குரிய ஆத்மா அவரு. பாபா சொல்றாரு, சமசூத்திர சொல்றாங்க, ஜஸ்ட் இந்த 100 வருஷம் கூட்டுக்கிற ஞானத்துடைய பலன் அரைக்கல்பம் வரு. ஆனா இந்த ஞானம், அதாவது இந்த சங்கமேகம் முடிஞ்சோடனே சத்தியுகத்துல எப்படி இருக்கும்? சதோ பிரதானமா இருக்கும் ஆரம்பத்துல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? சதோ பிரதானம் அல்லது தூய்மையின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சதோ பிரதானத்திலும் சதோ கொஞ்சம் கேளாநிலை, அடுத்தது ரஜோ இன்னும் கேளாநிலை, தமோ இன்னும் கேளாநிலை, தமோ பிரதானம் ரொம்ப கேளாநிலை. சோ எல்லா பொருளும் அப்படி ஆகுது. ஆனா இது எது? பாபா கொடுத்த ஞானத்துடைய பலன், ஆஸ்தி, குணங்கள், செல்வம் எல்லாமே அப்படி ஆயிடுது. பக்தி கூட அதே மாதிரிதான். ஆரம்பத்துல சதோ பிரதானமா இருக்கும். ஒரு சிவனை மட்டும் நினைப்பாங்க. அடுத்தது சதோ ஆகுது, தேவதைகளை நினைக்கிறாங்க. ரஜோ ஆகுது, சாமியார்களை நினைக்கிறாங்க. தமோ ஆகுது, பாக்குற எல்லாத்தையும் கடவுள்றாங்க. பக்தியில நீங்க ஒரு நல்ல காரியம் செய்றீங்க, பக்தி மார்க்கத்துல, அதோடைய பலன் அடுத்த பிறவிக்கு கிடைக்கும். ஆனா இப்ப பாபா கொடுக்குற ஞானத்துடைய பலன் 21 பிறவிக்கு கிடைக்குது. எது புத்திசாலித்தனம்? பக்தி பண்ணி ஒரு பிறவிக்கு அடையறத ஞானத்தின் மூலம் 21 பிறவிக்கு ஆஸ்தி அடையறதா? பக்தியின் மூலமாக நீங்க பக்தி மார்க்கத்துல வந்துதான் பலன் அடைய முடியும். ஞான மார்க்கத்துல போய் அடைய முடியாது, அதாவது சொர்க்கத்துக்கு வர முடியாது. இப்ப நாம புத்திசாலியா இருக்கணும். இப்ப ஞானம்ன்ற புத்தின்ற மூணாவது கண் திறந்தே இருக்கணும் எப்பவும். இப்ப திறந்திருக்கிறதுடைய பலன் தான் அடைவோம். முக்கியமா ஒரு விஷயம் எப்பவுமே ஞாபகம், நான் ஆத்மா மிக மிக அன்பான பாபாவுடைய குழந்தை, தந்தையின் குழந்தை, என்னுடைய அப்பா மிக மிக அன்பானவர், அவரோட குழந்தை, அப்ப நான் இப்படி இருக்கலாமா? அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். தந்தை என்னை வெளிப்படுத்தினார், நான் அவரை வெளிப்படுத்தினேன் அப்படின்றத அர்த்தம் என்ன? பாபா சார் நீதான் என்னுடைய குழந்தை, நான் மிக இனிமையா இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணும் மத்தவங்க கிட்ட? உங்களுடைய மிக மிக இனிமையான தன்மை மூலமா நான் இந்த இனிமையான தந்தையுடைய குழந்தைன்னு வெளிப்படுத்தும். ஆனா பாபாவுக்கு உடல் கிடையாது, உடல் இல்லாம முரளி சொல்ல முடியாது. ஞான கடலை வச்சு ஞானத்தை சொல்றதுக்கு தானே வர்றாரு, அதனால ஒரு உடல்ல வர்றாரு, பிரம்மா உடல்ல வந்து மூன்று உலகத்தின் ஞானத்தை சொல்ற. குழந்தை நீ நிராகார உலகத்துல இருந்த அமைதியான உலகம், எண்ணங்கள் கூட இல்லாத உலகம், அது உடலே இல்லாம வெறும் ஆத்மா மட்டும் இருக்கக்கூடிய உலகம், அது எது பரந்தாம். அதுக்கு கீழே பார்த்தா சூக்ஷ்ம லோகம், ஒளி உலகம். அங்க ஒளி உடல் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும், அசைவுகளும் இருக்கும், செய்கை இதெல்லாம் இருக்கும் சூக்ஷ்ம லோகத்துல, ஆனா பேச மாட்டார். இந்த உலகம் பேசக்கூடிய உலகம், பேசக்கூடிய உலகம், ஸ்தூல உலகம். இப்ப நம்ம எங்க போனோம்? பரந்தாமத்துக்கு போகணும், சூக்ஷ்ம லோகத்தை கடந்து போகணும். சூக்ஷ்ம லோகத்துக்கு போனாலே பேச்ச கட் பண்ணணும், பரந்தாமத்துக்கு போனா எண்ணத்தையும் கட் பண்ணணும். இங்க இருந்துட்டு நீங்க மூன்று உலகம் ரவுண்ட் அடிங்கன்னு சொன்னதுடைய உண்மையான அர்த்தம் அதுதான். பரிஸ்தாவாகவே தென்படணும் அப்படின்னா வெறும் எண்ணங்கள் மூலமாத்தான் இங்க இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க பண்ணணும். வாய் வார்த்தை தேவையே இல்லை, அதாவது நல்ல எண்ணங்கள் அது முக்கியம், கெட்ட எண்ணங்கள் கிடையாது, அதுவும் வேலை செய்யும் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பாட்டு கூட வரும், வாய் வார்த்தை தேவையில்லை, கஞ்சாட போல பாஷை இல்லை அப்படின்ட்டு. சோ அது விகாரத்துக்கு தள்ளுறதுக்காக. சோ அந்த மாதிரி கிடையாது, சுபமான எண்ணங்கள் அப்பதான் நீங்க பரிஸ்தா. வெறும் எண்ணங்களின் மூலமா திட்டினா கூட ஆத்மா கிட்ட நீங்க பேசணும், மனசுக்குள்ள ஆத்மா சக்தி வந்துட்டு அமைதியா இருக்கு, நீங்க எவ்வளவு அமைதியா இருந்தா எவ்வளவு அன்பு, அதாவது அந்த ஆத்மாவுடைய நல்ல குணத்தை, அந்த ஆத்மாவின் நன்மைக்கான எண்ணங்கள். நீ அமைதியா இருந்தாதான் எனக்கு நிம்மதி அப்படி அர்த்தத்துல கிடையாது. சரி, சோ அதுக்கு மேல சூக்ஷ்மோதரம். இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா சரீரம் விட்டு சம்பரமானாலும் சூக்ஷ்ம லோகம் தான் போகும். சோ அங்க எண்ணங்கள் இருக்கும், அங்கேயே ட்ரைனிங் பேசுறது எதுவுமே. ஆக்சுவலா பேசாம இருக்கிறதுக்கு இங்கேயே ட்ரைனிங். நம்மளுடைய மெயினே வந்து பாத்தீங்கன்னா அமைதி தான் நம்மளுடைய பவர், அமைதி சக்தி அறிவியல் சக்தி அப்படின்னு பாபா சொல்வார். நம்ம சக்தி அமைதி சக்தி, மத்தவங்களுடைய சக்தி அறிவியல் சக்தி. நல்ல பக்காவான பாபா குழந்தைங்க பாத்தீங்கன்னா காலையில 4 to 10 யாருக்கூடையும் பேச மாட்டாங்க, அதே மாதிரி சாயங்காலம் 4 to 10 யாருக்கூடையும் பேச மாட்டாங்க. ஏன்னா அது பொன்னான நேரம், பாபாவை நினைச்சு நினைச்சு வருமானம் அதிகமா சம்பாதிக்கிற நேரம். சோ பேசி நம்மளே சக்தி இழந்துடக்கூடாது இல்லையா? அப்புறம் நாலு இடைப்பட்ட டைம்ல சரீர நிர்வாகம் அதெல்லாம் பண்ணுவீங்க. சோ இத நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப முக்கியம். சோ அப்ப அந்த டைம்ல நீங்க எடுக்கிற சக்தி நாள் ஃபுல்லா இடைப்பட்ட டைம்லயும் வந்துடும். அந்த அமைதியான உலகம் பரந்தாமத்துல இருந்துதான் நாம இங்க நடிக்க வந்திருக்கோம், மற்றபடி வசிக்கிற இடம் அதுதான்றது இப்பவும் ஞாபகம் இருக்கும். நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன், அங்கிருந்து வந்திருக்கிறேன், அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராவுக்கு போறோம் அப்படின்னா ஆந்திராவிலே இருக்க மாட்டோம், இதுதான் நம்ம வீடு, டக்குனு வரணும்ன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குமே, அந்த மாதிரி நமக்கு இருக்கணும். நான் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கேன், பரந்தாமத்துல இருந்து வந்து திரும்ப போகணும், திரும்ப போகணும், மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அங்கத்தான் பாபா எப்பயும் இருக்கிறாரு. ஆத்மா பரமாத்மா எல்லாமே ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரிதான் இருக்க தவிர முட்டை வடிவத்துல கிடையாது. ஆனா இவங்க முட்டை வடிவத்துல லிங்கத்தை செஞ்சு பூஜை பண்றாங்க. ஏன்னா சின்ன நட்சத்திரத்துக்கு எப்படி அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ண முடியும்? மற்றபடி பேரு சிவன்றது சரிதான், மற்றபடி பெரிய லிங்கம் கிடையாது. ஆத்மா அதை விட சின்னதாகவும் இருக்காது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா அவரு மிக மிக அன்பிற்குரிய ஆத்மா, குணம் குணத்தில் அவர் தனியா தெரியறார், அவ்வளவுதான். இப்ப நாம பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். மிகவும் இனிமையிலும் இனிமையான பாபா வந்து நம்மள மிக மிக இனிமையானவர்களா ஆக்கிறார். ஆத்மா இனிமையானதா ஆயிடுச்சுன்னா சரீரமும் இனிமையானதா கிடைக்கும். பாபா சொல்றார், விதையையும் மரத்தையும் நினைவு செய்யுங்க. விதையாகிய தந்தை மேல இருக்கிறாரு, அவரு விக்ஷபதியாக இருக்கிறார். இது அஸ்திவாரம். பிறகு இதுல இருந்து கிளைகள் வெளிப்படும். உலகத்துல யாருடைய புத்தியிலும் இது இல்ல. பாபசரர் செல்ல குழந்தைகளே, நிராகார தந்தை இந்த பிரம்மாவுடைய சரீரத்தின் மூலமா பேசுறார். அதை நீங்க உங்க காதுகள் மூலமா கேட்கறீங்க. ஆனா கேட்கறது உண்மையிலே ஆத்மா, அதுதான் தாரணை செய்யுது. ஆத்மா பேசி பாபா பேசும்போதே தன்னை அறியாம எத்தனை தடவை ஆத்மா கேக்குது ஆத்மா பாக்குதுன்னு சொல்ற நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா? பாருங்க, 100 வருஷம் இந்த கலியுகத்துக்கு வர்றாரு, ஒரு வினாடி கூட அவருக்கு ஆத்ம உணர்வு போகல. நமக்கு டக் டக்குன்னு போகுது பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும் பாருங்க. இப்ப நம்ம இனிமையான பாபாவுடைய வழிபடி நடக்கணும். அந்த வழியே இனிமையான வழி, இனிமையானவரா ஆகிறதுக்கான வழி ஸ்ரீமத். இனிமையிலும் இனிமையான பாபா இந்த இனிமையான வழியை கொடுத்துதான் நம்மள மிக மிக இனிமையானவரா ஆக்குறாரு. அதன்படி நம்ம நடக்கணும். நடக்கலன்னா அவரு தான் என்ன பண்ண முடியும்? பாபா சார், ஆத்மாக்களே நீங்க மட்டும் இனிமையாயிட்டீங்கன்னா நீங்க எடுக்கிற சரீரமும் இனிமையானதா கிடைக்கும், ஆரோக்கியமானதா கிடைக்கும், சதோ பிரதானமா கிடைக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதுலாம் என்னது, விதையையும் மரத்தையும் நினைச்சீங்க, அவ்வளவுதான். அது என்ன விதையும் மரத்தையும்? இந்த சிருஷ்டி மரத்தின் விதை பாபா, இந்த சிருஷ்டி மரம் அதாவது நாடகத்துடைய முதல் இடைக்கரை நினைவு செய்யுங்க. நான் எப்படி இருந்த, இப்படி ஆக போற, எவ்வளவு தூய்மையா இருந்த. நல்ல வசதியான அப்பா அம்மா வீட்டுல வளர்ந்த பெண்கள் கல்யாணம் ஆகி ஒரு ஏழ்மையான நிலைக்கு வரும்போதெல்லாம் அந்த வசதியா வாழ்ந்ததை நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பான். எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க, நான் எப்படி திரும்ப இருந்தேன். அந்த மாதிரி நீங்க நினைவு செய்யுங்க. இப்ப சீதைய வந்து ராவணன் கட்டிட்டு போகும்போது ராமரோடு வாழ்ந்த நாட்களை நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனால ராவணன் கிட்ட இருக்கிற உணர்வே இருக்காது அவளுக்கு. அந்த மாதிரி நினைவு செய்யுங்க, மரத்தை நினைவு செய்யுங்க, நீங்க வாழ்ந்த நாட்களை நினைவு செய்யுங்க, அப்படி ஆக்கின பாபா விதைய நினைவு செய்யுங்க. இனிமையானவர் ஆயிடுவீங்க. நான் எப்படி இருந்தேன் அதை நினைவு செய்யுங்க. யாரை பார்த்தாலும் எனக்கு நல்லவங்களா தெரிஞ்சாங்களே, அதை நினைவு செய்யுங்க. அதே ஆத்மாவை நான் ஏன் இப்ப பார்த்து இப்படி பாக்குறேன், நான் அவங்க தப்பா பார்த்ததுனாலே அவங்க தப்பா ஆயிட்டாங்க, என்னுடைய பார்வையே அவங்களுக்கு சாபம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். மிக மிக இனிமையானவராகுங்க. அதுக்கு விதையும் மரத்தையும் நினைவு செய்யுங்க, அதாவது அப்பாவையும் ஞானத்தையும் நினைவு செய்யுங்க. விதையாகிய தந்தை மேல இருக்கிறார், இந்த மரத்தின் தலைவனா இருக்கிறார், சிருஷ்டி மரத்தின் தலைவனா இருக்கிறது. விருக்ஷபதின்னு சொல்றதே இந்த விருக்ஷத்தின் விதையா இருக்கிறதுனாலதான். விதைதானே மரத்துடைய தலைவன், விதையில இருந்து தானே வந்தது மரம், விதை இல்லாம எங்க இருந்து வந்தது? இதுதான் அஸ்திவாரமே. பாபா தான் அஸ்திவாரம், அதுல இருந்துதான் அவர் கொடுக்கற இந்த ஞானம்ன்ற அஸ்திவாரத்துல இருந்துதான் கிளை வெளிப்படுது. இல்ல இந்த ஞான ஞானம் தான் அப்பப்ப வெளிப்படுது. நிறைய பேர் கேக்குறாங்கல்ல, ஐயோ லவ் யூ பாபா, என்ன கேக்குறாங்க? ஒரு மாத்தாஜி சேவைக்கு போயிட்டு இருக்கும்போது கோயில்ல பாட்டு வருது பாருங்கிறது, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஞானம் அழகா சினிமா பாட்டுல வருது, பக்தி பாட்டுல வருது. ஆனா இத மரம் நினைச்சு பாருங்களா, விதையில இருக்கிற வாசனை கிளையில வர்றது ஆச்சரியமா? மாங்கொட்டையில இருக்கிற வாசனை மா இலையில வர்றது ஆச்சரியமா, மாங்கனியில வர்றது ஆச்சரியமா, கிளையில வர்றது ஆச்சரியமா? கிடையாது தானே. இந்த விதையில இருந்து வந்தது வெளிப்படுது கொஞ்சம் கொஞ்சம், அவ்வளவுதான். ஆனா முழு ஞானம் இருக்கிறது விதை. ஆனா உலகத்துல யாருடைய புத்தியிலும் இது இல்லை. அதனாலதான் பாபா நம்ம கிட்ட செல்லமான குழந்தை, செல்லமான குழந்தை அப்படின்னு சொல்றாரு. இந்த சரீரத்தின் மூலமா சொல்றது யாரு? உடலே இல்லாத அப்பா ஏன் அடிக்கடி நிராகார தந்தைன்றாரு? சாக்கார பிரம்மா பேசுறாருன்னு புத்தி போயிடக்கூடாது, அவருடைய அசைவுல புத்தி மாட்டிக்க கூடாது. இப்பவுமே கூட குல்கார்தாதி உடம்புல மாட்டிக்க கூடாது. அப்பாவுக்கு உடல் கிடையாது, அப்பா அந்த கண்ணு மூலமா அவ்வளவு இனிமையா பாக்குறாரு. அது மைண்ட்ல இருக்கணும். அப்ப பாருங்க, இந்த உடல் மூலமா பேசுறேன் அதே மாதிரி நம்மளும் இருவான். இந்த உடல் மூலமா பேசுறேன், கண்ணு மூலமா பாக்குறேன், ஆத்மானா இனிமையான அப்பாவோட குழந்தைனா எதிர இருக்கிறதும் ஆத்மா, இனிமையான அப்பாவோட குழந்தைன்றத மறந்து அசுர சுபாவத்தை வெளிப்படுத்துது. அப்படி பாக்கணும். நீங்களும் ஆத்மா தான், காது மூலமா கேக்குறீங்க, காது மூலமா கேக்குறீங்க. இந்த கவனம் இல்லாம அப்படியே நான் கேக்குறேன், அது எவ்வளவு பெரிய தப்பா இருக்கும். காது மூலமா நான் கேக்குறேன், ஆத்மா தான் இதெல்லாம் தாரணை பண்ணுது. கேட்கிற விஷயம் எல்லாத்தையும் தாரணை பண்றது எது? ஆத்மா. ஞான சூரியன் வெளிப்பட்டார், அஞ்ஞான இருள் அழிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? ஏன்னா இருள் நிறைந்த உலகம் அச்சு, அதனால மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க, இதை விட மோசமா உலகம் மாற போகுது, இன்னும் போக போக அதிக இருள் இன்னும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, இப்ப இன்னும் கழிவுக்கும் ரொம்ப வருஷம் இருக்கு, இன்னும் போக போக மோசமா நடக்கும்னு சொல்றாங்க. பாபா சார், இதுவே மிக பயங்கரமான இருள், இதை விட மோசமா வருமா? பாவம் மனிதர்களுக்கு தெரியல. மோசமான இருள்ங்கிறதுனாலதான் எல்லாம் சாராய கடையிலயும் டிவி முன்னாடியும் கிடக்குறாங்க. ஏன்னா அது இல்லாம அவங்களால இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. துக்கத்தை மறக்கிறதுக்கு போய் அதுல போய் அந்த போதையில அடிமை ஆகுறாங்க. அதே மாதிரி காமமும் இப்ப பாபா சொல்றது, நீங்க படைப்பவரை பற்றியும் படைப்புடைய முதல் இறை கடை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா சன்னியாசிகள் கிட்ட படைப்பை பத்தி கேட்டாலும் படைப்பவரை பத்தி கேட்டாலும் அது முடிவற்றதுப்பா. இறைவனும் எல்லையற்றவர், அவருடைய படைப்பும் அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்குது. அதெல்லாம் ஐயோ எத்தனை உலகம் இருக்கு அப்படி இப்படின்றாங்க. ஈஸ்வரா உன்னுடைய வழியும் முறையும் தனிப்பட்டதுன்றாங்க. ஆனா உங்களுக்குத்தான் தெரியும், ஈஸ்வரன் தான் வந்து கதி சத்கதி கொடுக்கிறாரு, முஸ்திஜேமுக்கு கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கிற வழிப்படி, அதாவது ஸ்ரீமத்படி, நாமத்தான் நரன்ல இருந்து நாராயணன் ஆகும், நாரையிலிருந்து லட்சுமி ஆகும் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது எவ்வளவு பெரிய பெருமிதம்! இது சாதாரண விஷயமா? சாதாரண விஷயமா? எங்க ஊர்ல எனக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமான்னு அவங்க, எங்க நாட்டுல நான் நாராயணனா இருந்தா அது தெரியுமா எவ்வளவு பெரிய பெருமிதம்? நம்ம நாடு சத்தியுகம் தான் இல்லையா, எவ்வளவு பெரிய பெருமிதம் இருக்கணும். இதுதான் உங்களுடைய நோக்கம் குறித்து. வட்டி லாபம் எல்லா லா படிக்கிறவங்க நினைச்சாலும் அதுல வட்டி கிரமமா தான் ஆவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அப்பா அம்மா, அதாவது மம்மா பாபா முயற்சி செஞ்சு நம்பர் ஒன்ல போயிட்டாங்க, அப்படியே அவங்களை ஃபாலோ பண்ணுங்க, கேப்பே விடாதீங்க. வேற யாருமே நடுவுல கூற விட்டுறாதீங்க. அப்படின்னு என்ன, கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தீங்கன்னா வண்டியில போகும்போது நீங்க கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க, பின்னாடி வரவன் உங்களுக்கு முன்னாடி வர வண்டிக்கு உங்களுக்கு நடுவுல புந்துக்கும், அவனையுமே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். சோ இங்க நம்பர் ஒன் செம்ம ஸ்பீட்ல போனவங்க மம்மா பாபா,
நீங்க அப்படியே உங்களுக்கு போயிட்டே இருங்க, ஸ்பீடா
கேப்பே விடாதீங்க, கவனக்குறைவா இருக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்க அப்பா அம்மானா நீங்களும் அந்த மாதிரி ஆகணும் தானே. சோ அதனால நம்மளும் முயற்சி செய்வோம், நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா இனிமையானவரா ஆவோம். குழந்தைங்க தாய் தந்தையின் ஆசனத்தின் மீது வெற்றி அடையறாங்க இல்லையா, குழந்தைங்க பெருசா ஆயிட்டாங்கன்னா தாய் தந்தை அந்த ஆசனத்துல இருந்து கீழே இறங்கிடுவாங்க. நீங்க தாய் தந்தையரின் சிம்மாசனத்தின் மீது வெற்றி அடையிறீங்க. கடவுளுடைய வழியும் முறையும் அவருக்கு தான் தெரியும், மனுஷங்களுக்கு தெரியாதுன்றாங்க. அவர் என்ன பண்ணுவாரு அவர் எதுவுமே தெரியாது, ஆனா முக்தி வேணும் முக்தி வேணும்னு முயற்சி பண்றாங்க. அது முக்தி அவரு தான் கொடுப்பாரு, அவர் கொடுக்கற ஞானத்தின் மூலமா தான் கிடைக்கும், தூய்மை ஆக்குறதன் மூலமா தான் கிடைக்கும்ன்றது நமக்கு தான் தெரியும். ஆண் நாராயண் ஆணிலிருந்து நாராயணன் ஆகும், பெண்ணிலிருந்து லட்சுமியும் உருவாகிறது எப்படின்னு நமக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த வழி அந்த ரகசியம் நமக்கு தான் தெரிஞ்சிச்சு. அந்த சிதம்பர ரகசியம் எவ்வளவு பெரிய பெருமிதம் இருக்கணும், எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த நோக்கம் குறிக்கோள் தான் உங்களுக்கு சாப்பிடும் போது தூங்கும் போது எப்பவுமே இருக்கணும். வாழறதே இதுக்குதான், நாராயண் நாகரன் நாராயண் நாகரன் நாராயண் நாகரன், வேற எதுவுமே மைண்ட்ல வரக்கூடாது. இதே லட்சியத்தை நிரந்தரமா நினைத்து நம்பர் ஒன் சீட்ல போய் உட்கார்ந்தாங்க அம்மா பாபா, அவங்களுடைய குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்துதான் நீங்க தானே அங்க உட்காரணும். ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு அப்பா ராஜா ராணியுடைய குழந்தைங்க அடுத்தது அந்த சிம்மாசனத்துல உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க உட்காரணும், அவங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி அவங்களுக்கு ஈக்குவலா இனிமையானவரா ஆகுங்க. அவங்க யாரையுமே திட்டல, அந்த இனிமைத்தன்மை இருந்துகிட்டே இருந்துச்சுல அதே மாதிரி ஆகுங்க. குழந்தைகளாகி நீங்க மிகவும் அன்பானவர்களாகணும், மிகவும் இனிமையானவர்களாகணும். உங்க வாயிலிருந்து எப்பவுமே ஞான ரத்தினம் மட்டும்தான் வெளியே வரணும். ரூப் பசந்த் நீங்க, அவங்க ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க, ஆனா இது ஞான ரத்தினம். ஆபரணங்களை பற்றி பிரம்மா பாபாவுக்கு நல்லாவே தெரியும் நகையை பத்தி. ஏன்னா நகை தொழில் வந்து அவர் பண்ணார், வைர வியாபாரியா இருந்தாரு. நகை தொழில தான் அனைத்திலும் உயர்ந்த தொழிலா கருதப்படுது, இப்பவும் அப்படிதான் இல்லையா. அவரு நகை கடை முதலாளிப்பா அப்படின்னு, அந்த மாதிரி இதுவும் நகை கடை தான். ஞான ரத்தினங்கள் இது, ஒவ்வொரு ரத்தினத்தின் தாரணை ஏற்படுது. இதனால நீங்க கணக்கற்ற அநேக கோடிகளுக்கு அதிபதி ஆகுறீங்க. உங்களுடைய மாளிகையில எப்படியெல்லாம் தங்கத்தினாலான செங்கற்கள் வைர வைடூரியங்கள் எல்லாம் இருக்கும், அதிக சுகத்துல இருப்பீங்க, எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தி ஆவீங்க. இதுக்காக பாபா வரதானம் கொடுக்கிறார். எவ்வளவு இனிமையானவர்களா ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு பாபா குஷி அடைவர். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் மாணவர்கள் பத்தி தெரிஞ்சுக்குவாங்க, இவரோ எல்லையற்ற தந்தை ஆசிரியர் சத்குரு. இப்ப குழந்தைகளாகி நீங்க அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா முரளியும் அதே மாதிரி வெளியாகுது. ஆனா ஞானி ஆத்மாவு பாபா இங்கேயே இருக்க விட மாட்டார். பாபா சொல்ற செல்லுங்கள், சென்று மனிதரிலிருந்து தேவதை ஆக்கிற சேவை செய்யுங்க. யாரு கடுமையிலும் கடுமையான பிளேக் நோயினால மிகவும் பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களை நோயற்றவர்களாக ஆக்குங்க. இப்ப சராசரி வயது 40-45 ஆண்டுகள் தான் ஒருத்தருக்கு ஆயுளா இருக்குது, ஆனா யோகியின் ஆயுள் மிக நீண்டதாக இருக்கும். கிருஷ்ணர மகாத்மா யோகேஸ்வர்னு சொல்றாங்க, அவருடைய ராஜ்யம் இருந்த பொழுது சராசரி ஆயுள் 150 ஆண்டுகளாக இருந்தது. இப்ப நோயாளிகளாக ஆகிட்டாங்க. கணக்கு இருக்குது இல்லையா? ஆனா மனிதர்கள் இதை தெரிஞ்சுக்கல. புத்தியாகிய பாத்திரம் தங்கமா இருந்துச்சு, இப்ப விஷத்தினால நிரப்பப்பட்டதாயிடுச்சு. அதனாலதான் அவங்களுக்கு இப்ப இந்த நிலைமை, ஆயுள் குறைஞ்சிருச்சு. இப்ப ஞான அமிர்தத்தை ஊற்றி தங்கத்தினால ஆன புத்தியா பாபா ஆக்கிறார். நல்லது. பாபா சொல்றாரு, மிக அன்பானவரா ஆகணும் பாபா கேட்கல. அப்ப என்ன பண்ணணும்? ஞான ரத்தினங்கள் மட்டும்தான் வெளிப்படும். இப்ப ஞான ரத்தினங்கள் வெளிப்படணும்ன்றது பாபாவோட ஞானத்தை பத்தி பேசணும்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு அந்த ஞானத்தின் சொரூபமாகி பேசணும். அதாவது பாபா இனிமையா இருக்க சொல்றாரு. அப்ப ஞானத்தின் சொரூபம்னா இனிமையான வார்த்தைகள் வரணும். யாருக்கும் துக்கம் கொடுக்காம, எண்ணத்துல கூட துக்கம் கொடுக்காம இருக்க சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் ரூப் பசந்த். நீங்க அதாவது ஞானத்திலும் யோகத்திலும் சிறந்தவங்க. சோ அத வந்து ஒரு கதையா வச்சுட்டாங்க. லவ் குசா கதை மாதிரியே வரும். அது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் காத்துல அனுப்பிடுவாங்க அவங்க சித்திக்காரி. அவங்க ராஜ்யத்தை அடையக்கூடாதுன்ட்டு இருந்தாலும் அவங்களுடைய குணமும், அந்த குணம் வந்து அந்த ராஜான்றத நிரூபிக்கு. சோ அந்த மாதிரி ரூப் பசந்த் நீங்க தான். சோ நகை தொழில் ரொம்ப உயர்ந்ததா கருதப்படுது இல்ல, இதுல வர ஒன்னு ஒண்ணு பயங்கர விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்கள். இதுதான் உங்களை மிகப்பெரிய செல்வந்தரா, மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆக்க போகுது. ஆகிட்டு இருக்கிறீங்க. கணக்கற்ற அநேக கோடிகளுக்கு அதிபதி. ஏன்னா பல பிறவியா மிகப்பெரிய அதிபதியா இருப்பீங்க. அந்த மாதிரி ஆக்குது இந்த ரத்தினம். அதனால இது நல்ல தாரணை செய்யணும். ஒவ்வொரு ரத்தினத்தையும் நல்ல தாரணை பண்ணணும். அலட்சியமா விட்டுடக்கூடாது. உங்களுடைய மாளிகை சத்தியத்துல எப்படி இருக்கும்? தங்கத்தினாலான செங்கலால கட்டப்பட்டிருக்கும். ஏழைகளின் வீட்டுல கூட வைர வைடூரியங்கள் கூரையில பதிக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு அதிக சுகமா இருப்பீங்க அங்க. அதுதான் எவர் ஹெல்த்தி எவர் வெல்தி. அதாவது சதா ஆரோக்கியமானவராக சதா செல்வந்தராக ஆகுங்க. எதன் ஆதாரத்துல? இப்ப எடுக்கிற ஞானத்தின் ஆதாரத்துல. அதுக்குதான் பாபா வரம் கொடுக்கிற. சதா ஆரோக்கியமானவராகுங்க, சதா செல்வந்தராகுங்க. எதன் ஆதாரத்துல? இப்ப எந்த அளவுக்கு இனிமையா நடந்துக்கிறீங்களோ அதன் ஆதாரத்துல உங்களை பார்த்தாலே பாபா திஷாகுது. ஆஹா, என்னோட குழந்தை எப்படி இருந்த குழந்தை, என் குழந்தையான பிறகு எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பாபா திஷி அடையணும். ஏன்னா ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி டீச்சருக்கு தெரியும்ல, இவரு எல்லையற்ற டீச்சர், இவருக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். பாபா சூப்பரா சொல்ல, சமம் சூப்பரான பாயிண்ட். குழந்தைங்க எப்படிப்பட்ட குழந்தைங்க எதிரில இருக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் முரளி வரும். பாபா சொல்லிருக்காரு, குழந்தைங்க வந்து சரியா அந்த ஞானத்தின் போதை இல்லாத குழந்தைங்க மட்டும் பாபா முன்னாடி இருக்கிறாங்கன்னா பாபா முரளியிலுமே ஒரு சில முரளில பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அது காரணம்னா அதுக்கு ஏத்த மாதிரி எதிர யார் இருக்காங்களோ அதுக்கு. அதே மாதிரி இப்ப நம்மளே முரளி கிளாஸ் எடுக்கணும்னா சில சமயம் முரளியில எதுவுமே இல்லாட்டினா கூட எதிர இருக்கிறவங்க பாவனையா இருக்கிறாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பாபா நிறைய டச் பண்ணுவாரு. சோ பயங்கரமா இருக்கும். அந்த முரளிய தனியா படிச்சுட்டு வந்து இதை கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு, இவ்வளவு போதையா இருக்குதே அப்படின்னு தோணும். சோ எதிர இருக்கிறவங்களை பொறுத்ததான் முரளி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா மத்தவங்களுடைய மனநிலை அவங்க வாயெல்லாம் திறக்க மாட்டாங்க, ஆனா உங்களுக்குள்ள அவங்க போதையா கேட்டா உங்களுக்குள்ள அந்த போதை ஏறும். ஆனா உங்களுக்குள்ள போதை இல்லைன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இடிக்கும். அது தெரியும், நல்லாவே தெரியும். சோ அதுக்காக தான் மெயினா வந்து மத்தவங்க முன்னாடி கிளாஸ் எடுக்கிறத நான் கட் பண்ணதுக்கு காரணமே. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு போதையா ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. நல்ல ஆத்மான அரை மணி நேரத்துல கிடைக்கிறத பாப்பாங்க. சோ அதுதான். அப்ப எப்படிப்பட்ட குழந்தை உட்காருதோ, அப்ப பாருங்க பாபா வந்து விடிய விடிய எல்லாம் முரளி எடுத்திருக்கிறாரு. அப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி எடுத்திருக்கிறார். ஆனா இப்ப இல்லையா, தாதிக்கு உடம்பு சரியில்லைன்றது அடுத்த விஷயம். உடம்பு சரியில்லா சரியா இருக்கும்போது கூட 1 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் கூட ஆச்சு. அப்ப இப்ப மக்களுடைய மனநிலை அப்படி ஆயிடுச்சுன்னு கேட்க தயாரா இல்ல அவங்க. தொடர் ஏன்னா அவருக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க எந்த மனநிலை அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களும் எடுப்பாங்க. ஞானி ஆத்மாவ பாபா இங்கே இருக்க விட மாட்டாரு. இது உதாரணத்துக்கு சொல்லணும், இப்ப சமீபமா அந்த ஜென்ரல் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா தமிழர்களின் சாபம், அது அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கடவுளோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்தது. தமிழர்களின் சாபம் வந்து பெரியவங்க 10th ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்தது. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எடுக்க போகும்போது அங்க இருக்க டீச்சர் சும்மா ஸ்லைட்டா சொல்லி விடுங்க, ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அது சின்ன குழந்தைங்கன்ட்டு. ஆனா அங்க டீச்சர்ஸையும் கூப்பிட்டு நீங்களும் உட்காரங்களுக்கு யூஸா இருக்கும்போது அவங்க அவ்வளவு பாவனை கேக்குறாங்க. நிறைய பாயிண்ட் பாபா சொன்னாரு அவங்க இன்னும் இன்னும் அதுக்குள்ள பக்கத்து ஸ்கூல்ல கூப்பிட்டதுனால முடிச்சுட்டு போக வேண்டியதா போச்சு. ஆனா அங்க பெரிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா டீச்சர்ஸ் வரல. சோ இந்த குழந்தைங்களுக்கு இருந்த வழக்கமா பெரியவங்களுக்கு எடுக்கும்போது தான் பயங்கர பாவனையா இருக்கும், ஆனா அந்த இடத்துல அது ஃபீல் ஆகல. சோ அது நமக்கு உள்ள போதை தெரியும் இல்லையா, வெளியில பாக்குறதுக்கு எல்லாம் அப்படியே ஆர்வமா பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு அந்த வைப்ரேஷன்ல தெரியும். நமக்கே தெரியுதுன்னா பாபாவுக்கு இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, நல்ல ஞானம் தெரிஞ்ச குழந்தைய பாபா மதுபன்ல வச்சிருக்க மாட்டாரு. செம்ம பாயிண்ட் அதுதான், வச்சிருக்க மாட்டாரு. இங்கே நீ தங்கி உட்காந்து சொல்ல மாட்டேன், ஞானம் தெரிஞ்சதே போ, ஒரு ஊரா போய் ஞானத்தை சொல்லு. எல்லாருக்கும் நோய் பீடிக்கப்பட்டு இருக்குது. சோ அப்ப பிளேக் பெரிய நோயினால பறவை காய்ச்சல் சொல்றாரு. இப்ப எய்ட்ஸ் எல்லாருக்கும் எய்ட்ஸ் இல்லையா, ஆக்சுவலா அது டைரக்டா எடுத்தாலுமே கரெக்ட் மீனிங் தான் இல்லையா காமம். சோ அவங்களுக்கு எல்லாம் போய் சொல்லு நோயற்றவரா இருக்கு, நிரந்தர நோயற்ற. இப்ப ஹாஸ்பிட்டல்ல போகும்போது நம்ம இத சொல்லலாம், ஜெயில போகும்போது சொல்லலாம், நிரந்தர நோயற்றவர் ஆக்குங்க. கிறிஸ்தவ கன்னிகாஸ்திரிகள் எல்லாம் வந்து இதுக்கு அனுப்புவாங்க, சண்டை நடக்கிற இடத்துக்கு அனுப்புவாங்க, அந்த போர்ல அடிபட்டவங்களுக்கு இது பண்றதுக்கு. அந்த மாதிரி போங்க எல்லா இடத்துக்கும். இன்னைக்கு சராசரி ஆயுள 40-45 வருஷம் ஆயிடுச்சு, 40-30 வருஷத்துக்கு 30 வயசுலயே சுகர் எல்லாமே வந்துருது. ஆனா யோகியுடைய ஆயுள் நீண்டதா இருக்கும். அதனாலதான் கிருஷ்ணரை மகாத்மா யோகீஸ்வரர்னு சொல்றாங்க. நீண்ட ஆயுள் 150 வருடம் சராசரி ஆயுள் இருந்துச்சு அவங்க ராஜ்யத்துல. கிருஷ்ணருடைய ராஜ்யத்துல இருந்த அத்தனை பேருக்கும் சராசரி ஆயுள் 150. ஆனா இப்ப நோயாளியாகி 40-45 வந்துருச்சு. ஆனா மனிதர்களுக்கு தெரியல இது. இது வந்து குணத்தின் மூலமாக வந்துச்சுன்னு தெரியாம உட்காந்து உணவு சரியில்லை அது சரியில்லைன்னு சாப்பாட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்குது. குணம் நல்லா இருந்தா தானா உணவு எல்லாம் சரியாயிடும். இதே உலகத்துல இருந்துதான் ஜானகி தாஜி 100 வயசு தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க, மற்ற தாஜியும் கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே 90 வயசுக்கு மேலதான் சரியிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்ப எங்க இருந்து வந்துச்சு இல்லையா, குணம் நல்லா இருந்தா தானாவே நல்லா இல்லாததும் நல்லதாக மாறிடுச்சு அப்படிங்கிற ரகசியம் அவங்களுக்கு தெரியல. புத்தியாகிய பாத்திரம் தங்கம் மாதிரி இருந்தது, இன்னைக்கு விஷம் நிரம்பிடுச்சு. அந்த விஷத்தை நீக்கி அமிர்தத்தை நிரப்புற, நிரப்பி நிரப்பி தங்கமா ஆக்குற. புத்தி தங்கம் ஆயிடுச்சுனாலே உடலும் ஆரோக்கியம் ஆயிடும். அடுத்து எடுக்க போற உடலே பயங்கர ஆனந்தமானது, சதோபிரதானமானதா கிடைக்கும். நல்லது சமக்கா சொல்வாங்க இல்லையா. சரி, இனிமையிலும் இனிமையான வெகுவாலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாக்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிகனமுக்கிய சாரம், பாபாவுக்கு சமமா மிக மிக இனிமையானவர்களா ஆகணும். உங்க வாய் மூலமா ஒரு கடுமையான வார்த்தை கூட எப்பவுமே வரக்கூடாது. அது என்ன சூழ்நிலையா வேணாலும் இருக்கட்டும், அந்த மரியாதை போகவே கூடாது, அந்த இனிமைத்தன்மை போகவே கூடாது. சதா இனிமையா பேசணும். அப்ப பாபாவோட இணைஞ்சிருக்கோம், குல்ஜார் தாதி உடம்புல சிவபாபா இருக்கிற மாதிரியே உங்களை ஃபீல் பண்ணணும். அவருக்கு சமமான அவராகவே வாழறது. நான் தான் குல்ஜார் தாதி உடம்புல இருக்கிற சிவபாபா, அப்ப நான் எப்படி பேசுவேன், அப்படியே நினைச்சிட்டு பேசுங்க. அவராகவே வாழறது, அவரு வேற நாம வேறதான். பட் இங்க எதுக்காக இதை பண்றோம், அவருடைய குணத்தை வர வைக்கிறதுக்காக. அது ஒரு அற்புதமான விஷயம். சோ அந்த பிராக்டிஸ் இன்னைக்கு பண்ணலாம். ஓகேவா?
சரி,
அப்பதான் சதா இனிமையா இருக்க முடியும். பாபா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும் விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்களின் மதிப்பை உணர்ந்து அதை நல்ல தாரணை பண்ணணும். ஏதாவது சாதாரண வார்த்தை கிடையாது. சிலர் பாத்தீங்கன்னா தத்துவ பாடல்கள், எம்ஜிஆரின் தத்துவ பாடல்கள் அது இதுன்ட்டு அந்த மாதிரி சீடியா வாங்குவாங்க. சோ அவங்களுக்கு அது அவங்களுடைய கேரக்டர் மாத்துதுன்னு தெரிஞ்சுதான் அது வாங்குறாங்க. ஆனா அதுல நிறைய விஷயங்கள் வரும், விஷம் இருக்கும் இல்லையா, மிருக குணத்தை வளர்க்கும். ஆனா உண்மையில நல்ல குணத்தை உருவாக்கக்கூடிய ஞான ரத்தினம் இதுக்கு விலையே கிடையாது முரளிக்கு. சோ இதோடைய மதிப்பை தெரிஞ்சு நல்லா தாரணை பண்ணுங்க. திரும்ப 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 முரளியே மைண்ட்ல ஓடிட்டு இருந்தாலே உங்க கேரக்டர் மாறிடும், தைரியம் வந்துடும், எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, எதுக்கும் குழம்ப மாட்டீங்க, தாங்கா இருப்பீங்க, இங்கேயே தேவதையா பரிசுத்தாவா இருப்பீங்க. நல்ல தாரணை செய்யணும். வரதானம் சமநிலையின் மூலம் ஆனந்தமயமான வாழ்க்கையின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய அனைவரின் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானவர் ஆகுங்கள். சமநிலையின் மூலம் ஆனந்தமயமான வாழ்க்கையின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய அனைவரின் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சமநிலையுடன் இருப்பது அனைத்தையும் விட மிகப்பெரிய கலையாகும். நினைவு மற்றும் சேவையின் சமநிலை இருந்தால் தந்தையின் ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தின் சமநிலையின் மூலம் எளிதாக நம்பர் ஒன் ஆகிடுவீங்க. சமநிலைதான் பல ஆத்மாக்களின் முன் ஆனந்தமயமான வாழ்க்கையின் சாட்சாத்காரம் செய்விக்கும். சமநிலையை சதா நினைவில் வைத்துக் கொண்டு அனைத்து பிராப்திகளின் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தானும் முன்னேறி கொண்டே இருப்பீங்க, மற்ற ஆத்மாக்களையும் முன்னேற்றுவீர்கள். ஸ்லோகன், ஒவ்வொரு கடினமானதையும் எளியதாக ஆக்கி மலையை கடுகாக அல்லது பஞ்சாக ஆக்குபவர் தான் மகாவீர். சரி, வரதானம் பாருங்க. சமநிலையின் மூலம் ஆனந்தமயமான வாழ்க்கையின் சாட்சாத்காரம் சேவிக்கக்கூடிய அனைவரின் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானவர் ஆகுங்கள். இங்க சமநிலை அப்படின்னு பாபா சொல்றது எதுனா, பாபா சொல்றதுலயா ரெட்டை பூட்டு மாயை நமக்குள்ள என்டர் ஆகாம இருக்கிறதுக்கான ரெட்டை பூட்டு என்ன, நினைவு பிளஸ் சேவை. நிறைய பேர் நான் பாபா குழந்தை ஆகிதான் எனக்கு ரொம்ப துக்கம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். சோ சேவை ரொம்ப முக்கியம், நினைவுக்கு ஈக்குவலா முக்கியம். சமஸ்பீடா போறதுக்கு தடையும் வரும், பயங்கரமா வரும் தடை. அதே மீறி நீங்க போறீங்க பாருங்க, அந்த சக்தி உங்களுக்கு வந்ததுனால தானே போறீங்க. சோ அந்த சக்தி வந்துடுச்சு இல்லையா. சோ நினைவு பிளஸ் சேவை. சோ நினைவில்லாம சேவை செய்யும் போது தடை வரும், நினைவோட போகும்போது தடை வர்றதுன்னு தெரியாது, போறதும் தெரியாது, சல்லுன்னு போயிட்டே இருப்பீங்க. சோ இப்படி நினைவு சேவை ரெண்டும் சமநிலையா வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய கலை. அப்ப என்ன ஆகும், பாபாவுடைய நினைவு கட்டே ஆகல, உங்களுக்கு எல்லாமே நடத்துறது பாபா தான் தெரிஞ்சா கஷ்டமான விஷயத்திலும் உங்களுக்கு அதுல இருக்கிற நன்மை தான் தெரியும். அதற்கேற்பதான் உங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும், அது இனிமையா தான் நடந்துக்குவீங்க. அந்த ஒரு பாபா கிட்ட ஒரு நன்றி உணர்வோட தான் நடந்துக்குவீங்க. அந்த இனிமையா நடந்துக்கணும், பாபாவுடைய ஆசீர்வாதம் வாங்கணும்ன்ற அந்த எண்ணத்துல நீங்க நடக்கிறது பார்த்து மத்தவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. சார் நான் இப்படி இருந்தும் இந்த சிஸ்டர் இந்த பிரதர் இவ்வளவு இனிமையா நடந்துட்டாங்க, தங்கம்பா அவங்க சொக்க தங்கம்பானோ. சோ அந்த ஆசீர்வாதம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆயிடுங்க, நம்பர் ஒன் ஆயிடுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் சேவையும் நினைவும் இருக்குதா,
சோ ஸ்தூல சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்காத நேரத்துல கூட நீங்க சாப்பிடுறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, நடக்கிறீங்க, ஆபீஸ்க்கு போறீங்க, எல்லா இடத்திலயும் மனசால நான் பரந்தாமத்துல இருந்து அல்லது சூக்ஷ்மாதனத்துல இருந்து உலகத்துக்கு சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறேன், தூய்மையின் அதிர்வலையை பரப்பிட்டு இருக்கேன், தூய்மையின் அதிர்வலையை பரப்பிட்டு இருக்கிறேன். அந்த அப்ப என்ன அங்க நினைவும் அப்ப பாபாவோட இணைஞ்சு பண்ணிட்டு இருக்கிற அந்த நினைவு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த சேவையும் நடக்குது, நினைவும் நடக்குது, நீங்க மற்ற காரியமும் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும், நம்பர் ஒன் ஆகிடுவீங்க. கர்ம யோகா நிறைய பேர் தப்ப புரிஞ்சுட்டா, இது உட்கார்ந்துட்டு பண்றது, உட்கார்ந்துட்டு சக்தி கொடுக்கணும், எவ்வளவு நேரம் சக்தி கொடுத்தாங்க, காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது புத்திக்கு உட்கார்ந்து பண்ற மாதிரியே மைண்ட் இருக்கணும். உட்கார்ந்து பண்ணும்போது வேற எந்த நினைவும் இல்லாம பாபா நினைக்கிறப்ப அதே மாதிரி காரியம் செய்யும் போது கூட நீங்க தனியா ஏதோ ரூம்ல உட்காந்துட்டு நினைவு பண்ற அதே ஃபீலிங் தான் இருக்கும், காரியத்துல புத்தி சிக்க கூடாது. அப்பதான் நம்பர் ஒன் ஈஸி ஆயிடுவீங்க. நீங்க வாழற வாழ்க்கையில உள்ள ஆனந்தம் மற்றவங்களுக்கு கண் கூட தெரியும், அந்த ஆனந்தமயமான வாழ்க்கையை நீங்க வாழறது அவங்களுக்கு தெரியும். எது நினைவும் சேவையும் சமநிலை வைக்கும் பொழுது, பாபாவுடைய நினைவு அந்த மறக்காம இருக்கும்பொழுதுதான் நீங்க ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழறது மற்றவங்களுக்கு காட்சியா தெரியும், நடைமுறையில உயிரோட்டமா பார்ப்பாங்க. அதனால எப்பவுமே இந்த சமநிலையில இருக்கணும்ன்றது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நினைவில்லாம சேவையோ சேவை இல்லாம நினைவோ இருந்துடக்கூடாது. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பாபா மூலமா கிடைக்கிற அனைத்து பிராப்தியும் நாம அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், முன்னேறி போய்கிட்டே இருப்போம். அப்படின்னா எப்பவுமே நிரம்பியே இருப்போம். நினைவு இருந்துகிட்டே இருக்கணும், அந்த நினைவிலே மூழ்கி நினைவிலே மயங்கி இந்த சேவை, அந்த உலக சேவை, உலகம் ஃபுல்லா சூக்ஷ்மமா ஆத்மா இருக்குது. நாராயணன் உடம்புக்கு அழைச்சிட்டு போகணும், எல்லா ஆத்மாவையும் தேவதை உடம்புக்கு அழைச்சிட்டு போகணும். அந்த சேவையை பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் நாராயணன் ஆக முடியும். நான் தான் அந்த நாராயணன். டைம் ரொம்ப கம்மியா இருக்குது, உடம்புல இருக்கும் பொழுதே அழைச்சிட்டு போயிடணும், செத்தப்புறம் அழைச்சிட்டு போக முடியாது. சோ இருக்கும்போது அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருங்க. உலகம் ஃபுல்லா நம்ம போய் சேவை செய்யறது முடியாது, பட் உலகம் ஃபுல்லா இருக்கிற ஆத்மாக்களுக்கு இங்க இருந்தே சக்தி கொடுக்க முடியும். சோ இத கொடுக்கணும், இதுதான் என்னுடைய கடமை அப்படின்றது சதா ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அன்பு என்ன, அமைதி என்ன, ஆனந்தம் என்ன, எல்லாத்துலயும் கடலா நிரம்பி இருக்கிறதா நீங்க உங்களை அனுபவம் பண்ணுவீங்க, முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. சோ இந்த நாராயணன் பதவியை நோக்கி நீங்க போறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. துக்கம்னு ஒண்ணு உங்க வாழ்க்கையில வரவே வராது. அப்படி ஒரு ஆனந்தமா ஒரு சினிமா பாட்டு வந்து அந்த லவ் அக்செப்ட் பண்ண உடனே ஹீரோயின் பாடுவா, காற்றுக்கென்ன வேறு கடலுக்கென்ன மூலி, இப்ப கங்கை வெள்ளம் ஒரு சந்துக்குள்ள அடங்கி இருக்காது, அப்படி பீறிட்டு போகும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஆனந்தம் நம்மளை விட்டு அப்படி பீறிட்டு போகும். இப்படி சக்தியை கொடுக்கறோம் எல்லாருக்கும். புராண கதையில பாத்தீங்கன்னா அந்த கங்கை அகஸ்தியர் வந்து அந்த காவிரிய கமண்டலத்துல அடைச்சு வச்சிருக்காரு. சோ அதனால காவிரி இல்லாதனால தென்னாடு ஃபுல்லா காஞ்சி கிடக்கும். சோ அத பிள்ளையார் தட்டி விட்டு அது அது போனவனே எல்லாம் பசுமையா இருக்குது. அந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லாம் காஞ்சி கிடக்குது, தான் யாருன்னே தெரியாம பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டு இருக்குது. இந்த உலகத்தின் அதிபதின்றது மறந்து, சோ நீ அதிபதி, அதிபதியாக உன்னை நீ உணரு, உன்னை நீ உணரு, அந்த ஒரே எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருங்க. சூக்ஷ்மாதனத்துல இருந்து அல்லது பரந்தாமத்துல இருந்து அல்லது ஏதோ ஒரு தேவி சிலை அல்லது ஒரு மலையில இருந்து அது இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம கூட வரும்பொழுதெல்லாம் அவங்க யாருன்றத உணர வைக்கணும் எண்ணத்தின் மூலமாக மெயினா. இத நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முன்னேறி போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும். கலியுகத்துடைய எந்த எந்த ஒரு பிரபாவமும் உங்களை தாக்காது. அப்ப நீங்களும் முன்னேறுவீங்க, உங்களை பார்த்து மற்றவங்களும் முன்னேறுவாங்க. சம பார்ப்பிலான வரதான் இல்லையா. சேவை நினைவு நிரந்தரமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். சங்கமயுகத்துடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ அப்படி இருந்தாதான் சரீரம் பிரியும் போதும் நீங்க டக்குன்னு மேல போவீங்க. ஏன்னா நீங்க உடம்புல இருந்தாலும் அதே சேவை தான் பண்ண போறீங்க, வெளில வந்தாலும் அதே சேவை. நீங்க அந்த சேவை பண்ணாலே மேல போயிடுவீங்க. சேவை பண்ணாம இருந்தா குப்பை உள்ள போயிருக்கும் இல்ல, மைண்ட் ஃப்ரீயா விட்டா குப்பை தான் உள்ள போவோம். இப்ப குப்பைய நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்க பரிஸ்தாபா போவீங்க, இங்கேயே ஏதோ ஒரு கர்ப்பத்துல போய் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈஸியான ராஜயோகம்னாலே இதுதான், இந்த வரதனம் தான் ஸ்லோகன். சோ இப்போ இது வரதனத்துடைய கண்டினியூஷன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி சேவை யோகத்துல யாரு நிரம்பி சமநிலை பேலன்ஸா இருக்கிறாங்களோ, இப்ப பேலன்ஸ்னா நான் ரெண்டு மணி நேரம் சேவை பண்ண அப்புறம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து யோகா பண்ண, அந்த அர்த்தம் கிடையாது. தப்பா அப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாது. சேவை செய்யும் போதே யோகத்துல பண்றது, 24 hours சேவை, 24 hours நினைவு, அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயம் சூழ்நிலையை வந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பஞ்ச விட லேசானதான் தெரியும். போன ஊதி தள்ளிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா பண்றதே பாபா, பாபாவோட இணைஞ்சு தானே எல்லாமே பண்றாங்க. சோ பாபாவோட இணைஞ்சு இருக்கிற சக்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப பாபாவோட இணைஞ்சு நானும் ஒலிப்புள்ளி, அவரும் ஒலிப்புள்ளி, தூய்மை நதிரொலையில பரப்புறேன், நாராயணன் ஆத்மானா என்னுடைய தேவதைகளை எழுப்புறேன், ஏந்திரி ஆத்மா நீ யாருன்னு தெரியுது ஆத்மா, நான் உன்னை பாக்கறேன் ஆத்மா, ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி, உன்னை சுத்தி அசுத்தமான அதிர்வலைகள் இருக்குது, அதை நான் தூய்மையாக்குறேன். சொல்லுங்களேன், வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த வீட்டுல வைப்ரேஷன் சரியில்லை, ஒரு கணபதி ஹோமம் பண்ணா சரியாயிடும் அப்படின்னுவாங்களே. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலுமே வைப்ரேஷன் சரியில்லை, எந்த ஆத்மா சுத்தியும் வைப்ரேஷன் சரியில்லை. சோ நம்ம தான் எண்ணத்தின் மூலமா அவங்களுக்கு கணபதி ஹோமம் பண்ணணும், அதாவது தூய்மையான அதிர்வலைகளை பரப்பணும். சோ இது மட்டுமே நீங்க கவனம் வச்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இமயமலை மாதிரி இருக்கிற பிரச்சனை ஒரு கடுகு மாதிரி, கடுகு கூட கொஞ்சம் வெயிட் பஞ்சு மாதிரி அடிலேசா தெரியும். அப்படி யாரால ஆக்க முடியுதோ அவங்கதான் மகாவீர். மெயின் வந்து என்னதே கிடையாது எதுவுமே பிரச்சனையும், என்னுடைய இது எதுவுமே இல்லைன்னா எனக்கு என்ன பிரச்சனை, எல்லாமே எனக்கு பாபா கொடுத்துட்டாரு, எனக்கு என்ன பிரச்சனை. அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் மகாவீர். பாபா ஏற்கனவே ஒரு வானிலை சொன்னாரு, கனவுல கூட இவன் என்னுடைய மனைவி, இவன் என்னுடைய கணவன்ற நினைவு யாருக்கு வரவே இல்லையோ அவன்தான் மகாவீரன்றான். வெறும் ஆத்மா சகோதரன் சகோதரன்றான், அதே நினைவு தான் கனவுல இருந்தா அவன்தான் மகாவீரன்றார். சோ அப்ப அந்த அளவுக்கு இந்த சேவையில முயற்சிட்டு இருக்கும் போதே நீங்க பிஸியா இருந்தாதான் கனவுலையும் அது வரும், ஏன்னா ஆழமா எது இருக்குதோ அதுதான் கனவுல வரும். ஓம் சாந்தி, லவ் யூ பாபா, தேங்க்யூ பாபா, விஷு விஷயம் முதலியிருக்கிறது. Thank you, Bhaktar.